கௌரவ வடிவேல் சுரேஷ் அவர்கள், உங்களுக்கு 9 நிமிடங்கள் இருக்கின்றது.
நன்றி சபையை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற கௌரவ தலைவர் அவர்களே, விசேஷமாக சர்வதேச ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட அமைச்சினுடைய இந்த திருத்த சட்டத்திலே மலையக மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையிலே கலந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். விசேஷமாக இந்த அமைச்சினுடைய இந்த திருத்த சட்டம் சம்பந்தமாக இந்த சபையிலே நிறைய பேர் அவர்களுடைய கோரிக்கைகளையும் அவர்களுடைய சிபாரசுகளை முன்வைத்தார்கள். ஆனால் மலைய மக்களுடைய பிரதி என்ற வகையில் இந்த காலகட்டத்திலே எனது மலையக சமூகம் முகம் கொடுத்திருக்கின்ற சம்பள உயர்வு பிரச்சனையே நான் வேறு ஒரு விடயம் பற்றி பேசுவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த காலகட்டத்திலே நான் தயாரில்லை. என்னுடைய மலையக சொந்தங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் சம்பந்தமாக தான் சில முக்கிய விடயங்களை நான் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். பொருளாதாரம் என்பது சர்வதேசத்திற்கு மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சமூகத்திற்கும் உரித்தான அத்தியாவசியமான ஒரு விடயம். ஏற்றுமதி என்று கூறும்போது இந்த நாட்டிற்கு விலாசத்தை பெற்றுக் கொடுத்த சிரோன் டீ என்ற விலாசத்தை பெற்றுக் கொடுத்த பெருந்தோட்ட தொழிலாளர் மக்களுடைய நாள் சம்பளம் ஒரு நாளைக்கு $3 தான். $3 தான் இன்றைக்கி தோட்ட தொழிலாளிக்கு சம்பளம் கிடைக்குது, அல்லது அதை விட குறவு. $3 சொல்லும்போது ரூபாய் 500 கிட்ட தான் கிடைக்குது. இந்த 500 என்று கூறும்போது கிட்டத்தட்ட தோட்ட நிர்வாகங்கள் தொழிலாளருக்கு வேலை கொடுப்பது 15 அப்போ 7500. அப்போ பொருளாதார சம்பந்தமாக பேசும்போது தோட்ட தொழிலாளருடைய மாதாந்த வருமானம் 7500. உதவி ஆசிரியர்கள் என்ன கடந்த காலங்களில் ஆட்சேர்ப்பு நடைபெற்றது, அந்த உதவி ஆசிரியர்களுக்கும் மாதம் 7500 சம்பளம், தோட்ட தொழிலாளிக்கும் 7500 மாத சம்பளம், உதவி ஆசிரியர்களுக்கும் 7500 சம்பளம். இதான் இன்றைக்கு மலையகத்தினுடைய பொருளாதார நிலைமை. கௌரவ பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். மலையத்துக்கு புதிய அமைச்சனை உருவாக்கி அந்த அமைச்சு மூலமாக காணி உரிமையும் தனி வீட்டு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி அது வேகமாக நடைபெற்று கொண்டிருக்குது. அது சம்பந்தமாக அரசாங்கத்துக்கும் பிரதம மந்திரி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இந்த தோட்டங்களை நிர்வகிக்கின்ற நிர்வாகத்தினுடைய நிர்வாக சீர்கேடுகள் கெடுபிடிகள் சம்பந்தமாகவும் குளுக்கோசைட் அந்த ரசாயன மருந்து சம்பந்தமாகவும் சில விடயங்களை பேச விரும்புகின்றேன். குளுக்கோசைட் என்பது இன்று நேற்று அல்ல, பல வருடங்களுக்கு முன்பதாகவே பல தசாப்த காலமாக பாவிக்கப்பட்டது. பெருந்தோட்டங்களில் குளுக்கோசைட் பாவிக்கிற எந்த விதமான தப்பும் கிடையாது. இங்கே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அது சம்பந்தமாக சிறுநீரகம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சில விடயங்களை முன்வைத்து அதை கொஞ்சம் காலமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. குளுக்கோசைட் பாவித்து குடிநீரில் கலந்து கொள்வதற்கு நாங்களும் எதிர்ப்போம். குளுக்கோசைடை பெருந்தோட்டங்களுக்கு பாவித்து அது வந்து ரசாயனம் வந்து நீர் குடிநீரோடு கலந்து பல பேருடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுவதற்கு முழுமையாக நாங்களும் எதிர்ப்போம். ஆனால் அந்த குளுக்கோசைட் பாவிக்கிற தப்பு, அதை பாவிக்கிற முறை தான் தப்பு. குளுக்கோசைடை பெருந்தோட்டங்களில் பாவிக்கும் போது அந்த காலகட்டங்களில் குளுக்கோசைட் வந்து ஒவ்வொரு 4 அடிக்கு 3 அடிக்கு இடையில் பெரிய பெரிய கான்கள் வெட்டப்பட்டது. அந்த கான்கள் வெட்டப்பட்டிருக்கும் போது இந்த குளுக்கோசைட் பாவிக்கப்படும் போது ஸ்ப்ரே பண்ணும்போது மழைக்காலங்களிலே அந்த தேயிலை அந்த மலை தண்ணீர் தேயிலை செடிகளை விழுந்து அந்த குளுக்கோசைட் எல்லாம் வடிகட்டி போய் அந்த கானில் செட்டில் ஆகிரும். அந்த கானில் செட்டில் ஆகி காலங்கட்டங்கள் அந்த தேயிலை செடிக்கும் நல்லோம் எக்காரணம் கொண்டு அந்த குடிநீரில் கலந்து கொள்வது கிடையாது. இந்த நிர்வாகத்துடைய சீர்கேடு, 22 தோட்ட கம்பெனிகளுக்கு இந்த தோட்டத்தை தாரவார்த்து கொடுத்துட்டு இன்றைக்கி என்னோடய மலையக மக்கள் எல்லாத்தையும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைய வச்சுட்டு இன்றைக்கி குளுக்கோசைடை நிப்பாட்டிட்டு இன்றைக்கி கிட்னியை பாதுகாக்கிறோன்னு சொல்லிட்டு எங்களை பட்னியாக போட்டுறீங்க. கிட்னியையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க, எங்களை பட்னியாக போட்டுறாதீங்க மலையக மக்களை. ஆகவே இன்றைக்கி சிறுநீரக பாதிப்புக்காக அதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேயிலை மலையெல்லாம் காடாகிருச்சு. இன்னைக்கு பெண்கள் குழந்தை இருக்கிற பெண்கள் அந்த காட்டு செடிகள்லாம் துப்புரவு பண்ணிட்டு தான் போயிட்டு குழந்தை இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த நாட்டு பொருளாதாரத்தை அவங்க தலையில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மலையக பெண்களுடைய தலையும் தடவி பார்த்தால் பெருந்தோட்டங்களை நான் செல்லும் போது தாய்மார்களுடைய வயதான தலையை தடவுவது வளவை அவர்களுக்கு 2 தலை இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் 1 தலை தான் இருக்கும். ஆனால் பெருந்தோட்ட பெண்களுக்கு ஒரு படிக்கட் மாறிக்கு இந்த இடத்துல இருக்கும் 2. என்னம்மா எங்களுக்கு எல்லாத்துக்கும் பள்ளம் பள்ளமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த கொழுந்து கூடை 15-20 கிலோ கொழுந்து கூடை அவர்கள் தலையிலே அந்த கயிறோடு சுமந்து இந்த இடம் தலை ரெண்டாக அப்படியே அவர்களுக்குரிய அந்த சான்றாகனுக்கு இருக்கின்றது. ஆக இவரொரு மனவேதனைக்குரிய ஒரு விடயம் பொருளாதாரம் சம்பந்தமாக பேசி நாட்டினுடைய பொருளாதாரம் சர்வதேச பொருளாதாரம் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பிறந்தோட தொழிலாளருடைய சம்பளம் இருக்க அரசாங்கம் முழுமையாக ஈடுபட்டு அந்த கம்பெனிக்காரர்களுக்கு உத்தரவிடணும். வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வகையில், இந்த நாட்டினுடைய வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வகையில், மனிதாபிமான அடிப்படையிலே இந்த பெருந்தோட்ட தொழிலாளருடைய சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும், அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் நேரடியாக ஈடுபட்டு அந்த தோட்ட கம்பெனிகளுக்கு அவர் அறிவுறுத்த வேண்டும், இதை நடைமுறைப்படுத்துவார். அவ்வாறு நடைமுறைப்படுத்தாவிட்டால் இந்த தோட்டங்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சீர்கட்ட நிலைமைக்கு தான் போகும். நாட்டினுடைய பொருளாதாரம் சொன்னால் விவசாயம் பற்றி பேசுவோம். இந்த நாடு விவசாய நாடு. ஏன் இந்த தேயிலை தென்னை ரப்பரை காடு மேடாக இருந்த மலையகத்தை கொத்தி பதப்படுத்தி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக செயற்படுகின்ற மலையக மக்கள் நாங்கள் மறந்து செயற்படணும். மலைய மக்களுடைய பொருளாதார சம்பந்தமாக நாங்கள் யோசிக்கணும். இன்றைக்கு தென் மாகாணத்தில் பார்க்க போனால் முழு தேங்காய் கட்டுப்போல் என்று அறிமுகப்படுத்தி அங்கு மக்கள் அவதிப்படுகின்றார்கள். ரப்பரை பாவிக்க போனால் இங்கிட்டு ஹொரணை ரத்னபுரை கேகாலை பகுதிகளிலே பெருந்தோட்ட மலையக சொந்தங்கள் மழை காலங்களில் இந்த ரப்பர் தோட்டங்களே கஷ்டப்படுகின்றார்கள். அதேபோன்று நுவரலியா மதுரை பிரதேசங்களில்
உறுப்பினர்களே உங்களுக்கு இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கு.
நிச்சயமாக இந்த தேயிலை தோட்டங்களிலே இந்த மலைய மக்கள் கொழுந்து பறிப்புகளே பாரிய ஒரு பிரச்சனை போகக்கூடாது. ஆகவே இந்த குளுக்கோசைடெலாம் பயன்படுத்தணும், முறையாக பயன்படுத்தணும். பொருளாதாரம் பற்றி பேசும்போது மலைய மக்களை மறந்தனமாக அவங்களையும் சேர்த்துக்கிட்டு தான் நாங்கள் செயற்படணும். வரவு செலவு திட்டம் வரும்போது அரசாங்க உத்தியோகத்திற்கு சம்பளம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் மலைய மக்களுக்கு சம்பளம் இருக்கணும். இன்றைக்கி மலைய மக்கள் மட்டும் ரொபோ இல்லை. மலைய மக்களுக்கு மட்டும் அவங்களுக்கு வாழ்க்கை செலவு வித்தியாசமானதல்ல. கொழும்புல வாழ்கிறவருக்கும் மலையத்தை வாழ்கிறவருக்கும் எல்லாத்துக்கும் வாழ்க்கை செலவு சாமான விலை ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆகவே இன்றைக்கி அதை கவனத்திற்கொள்ளணும். கவனத்திற்கொண்டு தான் செயற்பாடு செய்யணும். நாங்கள் பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்தோடு பல பேச்சுவார்த்தைகள் நடந்தோம். இதுவரை 14ஆம் தேதி அக்டோபர் மாதம் தோட்ட தொழிலாளருடைய சம்பள கூட்டு ஒப்பந்தம் நிறைவடைய இருக்கின்றது. இது சம்பந்தமாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை நேற்று முன்தினம் நாங்கள் நடத்தினோம் முதலாளிமார் சம்மேளனத்தில். அவர்கள் 575 ரூபாவுக்கு மேல் 1% அதிகரிக்க முடியாது என்று கூறுகின்றார்கள். 575 ரூபான்னு சொன்னால் தோட்ட நிர்வாகம் சம்பளம் வேலை கொடுக்கறனால 15 நாள். அப்போ அவருடைய மாத வருமானம் எவ்வளோ? எப்படி அவர் பிள்ளைகளை பாடசாலை அனுப்புவது? எப்படி வைத்திய செலவு செய்வது? எப்படி அவர்கள் வாழ்வது? ஆகவே அரசாங்கம் நேரடியாக பெருந்தோட்ட தொழிலாளருடைய சம்பள விடயத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கு நாங்கள் கேட்க $6 மிக குறைந்தது அடிப்படை சம்பளம் $6 சம்பளம் கொடுத்தார்களே ஆனால் அது கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு கிட்ட வரக்கூடியதாக இருக்கும். 1000 ரூபா அடிப்படை சம்பளம்னு சொன்னால் இந்த பேச்சுவார்த்தை நடத்தலாம், நாங்கள் பேசலாம், வேலை திட்டங்கள் ஏற்படுத்தலாம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பள உயர்வு கிடைக்காட்டி இந்த பெருந்தோட்ட மக்கள் அவர் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இந்த அரசாங்கத்தை ஆட்சி பீடம் ஏற்றிய மலையக மக்கள், இந்த நாட்டில் பல ஜனாதிபதியை உருவாக்கியவர்கள் மலையக மக்கள், இந்த அரசாங்கத்துக்கு உந்து சக்தியாக இருப்பவர்கள் மலையக மக்கள். ஆகவே இந்த மலைய மக்களுடைய சம்பள உயர்விலே அனைவரும் ஈடுபட வேண்டும். எனக்கு இந்த பொருளாதாரம் சம்பந்தமாக ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமாக நிறைய விடயங்கள் பேச இருந்த போதிலும் கூட நாங்கள் இருக்கின்ற நிலைமையிலே இன்றைக்கி என்னுடைய மலையக சொந்தம் கஷ்டப்படுகின்ற நிலைமையிலே அவர்கள் முழுமையாக அவர்களுடைய ஊதியத்துக்கேற்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாத சந்தர்ப்பத்திலே ஏனைய விடயங்கள் பேசுவது இங்கு சரியாக அமையாது நான் நினைக்கின்றேன். ஆகவே முழுமையாக இந்த உயரிய சபையிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். பல போராட்டங்களை நடத்தியிருக்கின்றேன். வீதிக்கிறங்கி போராட்டம் நடத்தியிருக்கின்றோம். பாராளுமன்றத்திலே போராட்டம் நடத்தியிருக்கின்றோம். கைது செய்யப்பட்டிருக்கின்றோம். இவை அனைத்தும் எங்களுக்கு அறிவு கிட்டாத வகையிலே ஒரு அனாவசிய விடயம் அல்ல. எங்களுடைய சமூகத்தினுடைய தொழிற்சங்க போராட்டத்தை நடத்தி அரசியல் ரீதியிலே குரல் கொடுத்து அந்த அப்பாவி தோட்ட தொழிலாளருடைய சம்பள உயர்த்தை உயர்த்துவதற்கு இந்த உயர் சபை நடவடிக்கை வேண்டும். ஒரே நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் மிக மனவேதனையுடன் ஒரே உயர் சபையில் கூறுகின்றோம். கட்டளையிட வேண்டும். அரசாங்கம் தோட்ட கம்பெனிகளுக்கு 22 கம்பெனிகளுக்கும் கட்டளையிட வேண்டும். 1000 ரூபாய் சம்பள தோட்ட தொழிலாளி கொடுக்க சொல்லி கட்டளையிட்டார்கள் ஆனால் அந்த தோட்ட நிர்வாகம் நிச்சயமாக 1000 ரூபாய் சம்பளம் அவர்கள் கொடுப்பார்கள். 1000 ரூபாய் அவர்கள் சம்பளம் கொடுத்தால்தான் நாங்கள் முழுமையாக மனத்தோடையும் மரியாதையோடையும் கௌரவத்தோடும் இந்த பாராளுமன்றத்தில் வந்து உரையாற்ற முடியும் அந்த மக்களுக்காக. ஆகவே அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். பாரிய ஒரு பிரச்சனைக்கு இந்த தோட்ட கம்பெனிகள் முகம் கொடுக்க வேண்டிய நேரிடும். ஆகவே 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் கொடுக்காட்டி போராட்டத்தினுடைய வடிவம் மாறும், எங்களுடைய நடவடிக்கையும் மாறும் என்பதை இந்த உயர் சபையிலே கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
இலங்கை கரு வாசுதேவ நாணயக்கார
மந்திரித்துவத்துமணி ஸ்துதி பல முக்கியமே அது உதய சாகத்தவன வியவஸ்தா சபாவாக
പ്രിയങ്ക ജയരത്ന മൂലാസനത്തെ
മമ്മി ക്യാഗ്നാവി ഉദയ വ്യവസ്ഥാ സഭാഗം സാക്ഷാത്യം മുഖത്ത് അറ മന്ത്രിവരു നൂന തുന്ന പത്കരിമേ യോജനാവത്യം അപ്പം കിയാണ് മേ വ്യവസ്ഥാ സഭാവ സ്വാധീനം ബൊറുവാക്നെ അപ്പം എ ക്യൂവ മേഘട്ട നീത്യാക് രീത്യാക് നിർണായകയാക് കാര്യപാട്ടിപാട്ടിയ മുക്കുത്നെ ഹിതു മാതെ ഹിതു കെ പത്കൻ മോക്കത്ന പദനമ ഇനി മേക്ക് മുഖത്ത് തിവന പിലികത്താക്കി തത്വയ മേക അരാജക തത്വയാക്നെ ഈലങ്ങട്ട് അറ അപ്പി മേ വ്യവസ്ഥാവ സംശോധന കണ്ണുകൊണ്ട് അപ്പിക്ക് മന്ത്രിവരു തുന്നനെ പത്കരാൻ മന്ത്രിവരു പത്കരാൻ ഏക്കാന്നെ അകമത്തുമാ പത്വനോ കോമത് വിപക്ഷനായക മന്ത്രിവരെ ജനാധിപത്യമാ പത്കന്നായ അകമത്തുമാ പത്കന്നായ അകമത്തുമായി വിപക്ഷനായക എക്കുത്തുവല്ല പത്കന്നായ ഏ മന്ത്രിവരു വീഴ്ത്തുവേ അയ്യ അപ്പി ഹേമ ക്യൂവേ ഹേമ ക്യൂവേ അമത്തിവരു പത്കര പോവാമ അതൗതേ അപ്പി പെണ്ണിലാ ദുന്നവാഗേ ഏ അമത്തിവരുങ്കേ വിധായക ബലേ ബലപ്പാമറ്റ മേ കൊമിഷൻ സഭാ യഥത്തെന്നു ഇതിൻ കോമതിയവ സ്വാധീനമേ ഇതിൻ കൊമിഷൻ സഭാ വൈട്ട സ്വാധീനവ വെടകരണ വിധായകേ നോന നിയോജിതേൻ മേ സഭാവേ മേ വ്യവസ്ഥ സഭാവട്ട് പത്കരാണ്ടോ ദമ്മേ തിയനോ വ്യവസ്ഥാദായകേ കിലെ കത്തിയെന്നു വിധായകീയല കത്തിയനോ അധികരണ കീല കത്തിയെന്നു അപ്പി വിധായകേ ഉദവ്യ കിശയമ്മ സ്വാധീനായതിനെ പത്കരന്നേ ഐ ഏ അയ വിധായക ബലത്തല മെഹേവനോ ഇനി വിധായക ബലത്തല മെഹേവനായ യം ഉണന്തുവാക് തമൻഗേ വിധായക ക്ഷേത്രയെ പിരിബന്ധവ തിയനോ എത്തോടെ പത്കരണ കൊമിഷൻ സഭാവല തമൻഗേ വിധായക ക്ഷേത്രയട്ട് തിബന്നാവ് ഉണന്തുവാണുവ ഏവാ അംഗവീം വശ്യൻ ഏ കൊമിഷൻ സഭാവട്ട് ഗിയാത് ഏ കൊമിഷൻ സഭാവല സ്വാധീനത്തെ നത്തിവേനു മേക്കപ്പി പെണ്ണ ദുന്നട്ട് അവനെ മേ വ്യവസ്ഥാവി സംശോധനെ തീയന്നെ മന്ത്രിവരു പത്രിയെ യുത്തുയിക്കുകയാണ് അപ്പം എ ക്യൂവ മുളതിമ മന്ത്രിവരു പത്കരാണ് മുഖത്ത് വിധായകെ ബലേ തീയന അമതിവരു പത്തുനാം എന്ന് മേ വിധിയട്ട് സ്വാധീന കൊമിഷൻ സഭ എക്തരാ പ്രമാണിയെ കെട്ട് യഥത് പാത്വനോ മീ വിധായക ബലേ നമുക്ക് പിലികത്തിനെ ആണ്ടുവ ക്യൂവ അമത്തിവരു മന്ത്രിവരു തമായി അമത്തിവരു മന്ത്രിവരു തമായി ഏക ആര്യത്ത് കിയനോ വകേ ഓണമ വത്തുറക് ഹറ്റിയേട്ട് അപ്പടെ വെവക് ഗണം ഗണ്ണത് പുലുവ ഓണമ വത്തുറക് ഹറ്റിയേട്ട് അപ്പടെ വെവക് ഗണ്ണത് ഗണം ഗണ്ണത് പുലുവ നമുക്ക് ഹമ വത്തുറക് വെവക് നോ ഇത് മെന്ന മീ തർക്കന ന്യായ ആണ്ടുവട്ട് തേരുന്നെ ആണ്ടുവട്ട് തേരുങ്കന്ന ഓണത്നെ ആണ്ടുവയ്ക്കാൻ അകമത്വമായി അകമത്വമാ വിഷയം പത്കര കത്തു വിരുദ്ധപക്ഷ നായകത്വമായി അകമത്വമാ പത്കരപ്പു ജനാധിപത്യവുമായി തുന്ന നായകത്വല അകമതിത്വമാകേമ പക്ഷേ കഥാനായക ഹറ്റിയേറ്റ പത്കരപ്പു കഥാനായക വരെയായി ഹത്തര ദിനാമ ആണ്ടുവേ ഹത്തര ദിനായകത്വ വ്യവസ്ഥാ സ്വഭാവ പത്കരകാണ്ട് അപ്പം മേ ഇന്നോ ഹത്യാവ യഥായിട്ട് പണസ്തകാത് മേ അപ്പേ നിയോജന അജ്ഞേ അപ്പേ നിയോജന അജ്ഞേ ഒരു വ്യവസ്ഥാ സ്വഭാവ അപ്പേ മന്ത്രിവരു കൗരുത്നെ മേ പത്കരകണ്ണി ആണ്ടുവ പത്കരപ്പു വിപക്ഷ സംവിധായക വരുങ്കേ പക്ഷയായി ആണ്ടുവ പത്കരപ്പു വിപക്ഷ നായക വരുങ്കേ പക്ഷയായി തോന്നി മേക ആണ്ടുവ വിഷയം മേവന ആണ്ടു ഏമ ഉദവിയകേ ആണ്ടു കൊമിറ്റിയാ ഏസാ മേ വ്യവസ്ഥ സ്വഭാവകന പുറാജേരു കഥാകൃതല വെടക്നെ ഏകമം പലമുയമ കിയാണ്ടോ ഏനെസാ പീലായിട്ടുന്ന ദവസക വിവാദ്യ മേ വ്യവസ്ഥ സ്വഭാവകന വ്യവസ്ഥ സ്വഭാവട്ട് അതാല് കരുണുകാരണ പിരിബന്ധവത് കഥാകരണ അവസ്ഥാവാക് അത കഥാനായകത്തുമാ ഏകട അവസ്ഥാവത് ദിനഭാഗ്യലകിയ മേ കഥാനായകത്തുമാ ആണ്ടു പക്ഷേ കഥാനായക വരെ എത്തുമാകെ ക്രിയാകലാപ്യ ആണ്ടു പക്ഷേട്ട് ബന്ധിയിലായി തിബന്നെ ඒ අපි දන්නවා ඒක අපි තේරුම් ගන්නත් ලෑස්ති. නමුත් යම් කතානායකවරු කොච්චරේම පක්ෂයට බැඳී තිබුණත් ඒ පක්ෂයෙන් පත්කරුණු ලැබුවත් කතානායකවරයා වුණාට පස්සේ ඊට වඩා ගරුගාම්භීර ස්වාධීනත්වයක් සාපේක්ෂව හෝ තබා ගන්න. ඒ ප්‍රමාණයටවත් මේ කතානායකතුමාට එවැනි ගරුගාම්භීරත්වයක් හෝ සාපේක්ෂ ස්වාධීනත්වයක් තියෙන බව නිකමට පෙනෙන්නවත් සලස්වන්න බැරි තරම් ඒ කතානායකතුමාගේ තත්ත්වය බාල වෙලා තියෙනවා. දැම්ම මේනවා අද දවසේ තියෙන මේ ආනයන අපනයන නියෝගවලට. මේ ග්ලයිෆෝසේට්, ග්ලයිෆෝසේට් තහනම ඉවත් කරන්න යන්න. අපි මේ වසවිසෙන් තොර ෘෂිභෝග හැදීම ගැන, වැවිලි භෝග හැදීම ගැන තිබෙන උනන්දුව උඩ තමයි මේ ග්ලයිෆෝසේට් ඉවත් කරේ. මෑත කාලේ අර ග්ලයිෆෝසේට් භාවිතය නිසා පිළිකාවක් හැදී ගිය බව තහවුරු වෙච්ච කාන්තාවක් ඒ පිළිබඳව විශාල නඩුවක් කියලා ඒ නඩුවෙන් දිනුවා. මේ ග්ලයිෆෝසේට් නිසා මේ පිළිකාවක් ඇතිවෙන්න පුළුවන් කියන වෛද්‍ය මතය පිළි අරගෙන ඒ කාන්තාවට විශාල වන්දියක් ගෙවන්න ග්ලයිෆෝසේට් කොම්පැනියට, මොන්සැන්ටෝ කොම්පැනියට නියෝග කළා ඒ අධිකරණය. මගේ දන්නේ එතනින් අභියාචන කළා ඇති. අභියාචනයේදී අන්තිමට කොහොම වෙයිද කියලා මට කියන්න බෑ. නමුත් අඩුගානේ ප්‍රාථමික අධිකරණයක් මේ පිළිබඳව යම් ඉතා වැදගත් තීරණයක් දීලා තියෙනවා. හොඳයි, මේ අපේ දීලා තියෙන අපේ සමහරුත් ඉල්ලනවා ග්ලයිෆෝසේට් දෙන්න. අපේ කුඩා තේවතු, අපේ තේවතු ගෙනියන්න බෑ ග්ලයිෆෝසේට් නැතුව. අද අපට කම්කරු ශ්‍රමය මදි. ඔය අපේ ආවේ පේදාස මන්තුමා, පේදාස මල්ලි කියලා මං කියන්නේ. එතුමාත් මං හිතන්නේ මේ තේ ඉඩම්වල ග්ලයිෆෝසේට් භාවිතය පිළිබඳව ප්‍රශ්නය ගැන උනන්දුවක් දක්වනවා. හොඳයි, දැන් ඉතින් මේක තීන්දු කළ ඉවරයිනේ. දැන් ඉතින් මේ ගැන කතා කළ වැඩක් නැහැ. ග්ලයිෆෝසේට් භාවිතා කරනවා නම් එක දෙයක් මම මේ පෙන්වන්න හදන. තේ ඉඩමක වල් වැවෙන්නේ තේ වියන හරියට නැත්නම්. තේ ඉඩමක වල් වැවෙන්නේ තේ වියන හරියට නැත්නම්. තේ වියන හරියට තියෙනවා නම් එහෙනම් වල් වැවෙන ප්‍රමාණය ඉතාම අඩුයි. ඉතින් ඒ නිසා මෙතන කරන්න තියෙන්නේ රීසප්ලයි කරන එක. ඒ කියන්නේ පාළු ඉන්ධනේ. පාළු හරියට වෙලාවට ඉඳලා ඒවායෙන් පැලේ හැදිලා තේ වියන හරියට හැදුනොත් වල් වැදෙන ප්‍රමාණය, හැදෙන ප්‍රමාණය පාලනය කරගන්න පුළුවන් ග්ලයිෆෝසේට් නැතුවත්. නමුත් එහෙම නොකර ග්ලයිෆෝසේට් පාවිච්චි කරන්න ඉල්ලුවොත් තේ පරීක්ෂකවරු යොදවලා බලන්න ඕනේ තේ පැල ඉඳීමේ කටයුත්ත හරියාකාරව කළා තේ වියන හරියට ලැබෙන පරිදි මේ උදවිය ඒ පාළු ඉඳලා තියෙනවද කියලා බලලා ඒවා ගැන හරි ක්‍රියාමාර්ගයක් අරගෙන නැත්තම් ග්ලයිෆෝසේට් භාවිතයට ඉඩ දෙන්න එපයි කියන මම ඉල්ලීම කරන්න පළමුවෙන් බලාපොරොත්තු වෙනවා. දැන් මේ තේ ඉඩම්වල එන තේ පළදාවක් අරගෙන දැනට ඒක විකුණලා ජීවත් වෙනවා, පෝර ටික දානවා. නමුත් තේ පාළු ඉඳලා තේ වියන හරියට හැදුනොත් ලොකු දළු ප්‍රමාණයක් අපිට කඩන්න පුළුවන්. අද විශාල දළු හිගයක් තියෙනවා. ඒ දළු හිගය වැඩි නිසා දැන් කර්මාන්තශාලා දුවන්නේ ඇත්තටම ධාරිතාවයෙන් අඩුව. ඒ නිසා නිෂ්පාදන වියදම වැඩි වෙනවා. ඒ නිසා ලාභය අඩු වෙනවා. ඒ නිසා කම්කරුවන්ට වැටුප් දීමේ ප්‍රශ්නයක් බවට පත් වෙනවා. දැන් මං ආගනීතය ගරු මන්ත්‍රීතුමා මට ඉස්සෙල්ලා කතා කරපු හොඳට දෙස්ස කැපුවා කොම්පැනිකාරීන්. ඒක නම් ඉතාමත්ම යුක්ති සහගතයි. ඒ වගේම එතුමා කිව්වා මිනිස්සු යනවා ගල්වලට යට වෙලා යනවා මිනිස්සු. ඒ මිනිස්සුන්ට ගෙයක් හදාගන්න ඉඩම් කැල්ලක් දෙන්න. ඒ මිනිස්සු අද වහල් මෙහෙවර කළා වැටුපක් ඉල්ලුවාම ජීවත් වෙන්න පුළුවන්. ඒ වැටුප දෙන්නේ නැහැ. එහෙමනම් මේ ආණ්ඩුවට අයිති ඉඩම් කරුණා කළා මේ කොම්පැනිකාරයින්ගෙන් ආපහු ගන්න. අරගෙනලා ඉවර වෙලා මේ කම්කරුවන්ට දිය යුතු වැටුපක් දෙන්න. එතුමා කිව්වා දේ මම ප්‍රතිරාවය කරමින් කතා කර. මට තේරුණු හැටියට දෙමළ භාෂාව. එහෙමනම් කිව්වේ මම කියනවා එතුමා නිවැරදි දෙයක් කියලා තියෙන්නේ. කොහොමත් ඒ කාරණාව තේවලට පමණක් නෙවෙයි රබර් පිළිබඳව වෙලා තියෙන විපතත් එතුමා කිව්වා. ඒ රබර් කම්කරුවන්ටත් රබර් කට්ටිකරුවන්ටත් අද යන එනමං නැහැ. ඉතින් මේ තත්ත්වය යටතේ තමයි අපේ ගම්බල ණයබර වැඩි වෙන්නේ. කාන්තාවන් ණය අරගෙන ඒ ණයෙන් ණය පැටව ගහලා ඒවා ගෙවන්නට තවත්නාය අරගෙන අද ගෙවල් දොරවල් වල ඉන්න හැටියක්න
ගමන්තතුමා ඔබතුමා තාව විනාඩියත් තියෙන
තව විනාඩි
විනාඩියක්
අපූ ඒනම් මොකත් කරන්නුව ඒනම් මං ඉවර කරන්න ඔබතුමා කියන්න නිසා ඒක නොකරත් බෑන ඉතින් මම මේ කියන්න හැදුවේ අවසාන වශයෙන් මේ බලන්න මේ තේවලට රසකාරක එකතු කළ යුතු ඒවා නොකළ යුතු ඒවා ඒ අනුව ගැසිය යුතු සෙස්බද්ද මේ ආදිය ගැන තියෙනවා මං ඒවට කතා කරන වෙලාවන මම මේක විතරක් කියනවා මේ නිසි ආරක්ෂක මිනුම් ප්‍රමිතීන් නැති වාහන ගෙන්නන්න දෙන්න බෑ කියලා මේ මොන මෝඩ නීතියක්ද මේක අපේ මේ ත්‍රීවිලර් වල අපේ බස් වල අපේ මෝටර්සයිකල් වල යන ඒ විශාල මගීන් සංඛ්‍යාවට මොකද්ද තියෙන ආරක්ෂාව මොකක්ද තියෙන ආරක්ෂක පටිය මොකද්ද තියෙන ඒ උදවියගේ ආරක්ෂක මෙවලම මුකුත් නැහනේ මෝටර්සයිකල් කිව්වොත් අපරු මැරෙනවා හෙල්මට් එක විතර තමයි තියෙන්නේ ආරක්ෂක මෙවලම හෙල්මට් එකේ ආරක්ෂක මෙවලමෙන් බේරෙන්න පුළුවන් ඔළුව විතරයි අනිත් අනතුරේ විපාක විඳින්න වෙනවා මම ඉවර කරනවා දැන් ඊළඟට අරගෙන බැලුවාම බස් එකේ මොකක්ද තියෙන මෙවලම මුකුත් නැහැ බස් ඇක්සිඩන්ට්යක් වුණොත් මැරුණොත් මැරෙන්නේ මෙවලම් නැති නිසා ඊළඟට ත්‍රිවීලර් එකේ මෙවලම් නැහැ ආරක්ෂක මෙවලම් නැහැ මම මේ කියන්නේ මේ කාර්බල යන අයට විතරද මේ මෙවලම් ඕන ආරක්ෂක මෙවලම් බැලුන් ආරක්ෂක පටි එතකොට මේ දුම පාලනය කරන යම් යම් යන්ත්‍ර නැත්තම් මීටර මේ නිසා මම කියනවා මේක මෝඩ නීතියක් මේ නීතිය බෞතරයක් ජනතාවගේ ප්‍රවාහනයේදී ඔවුන්ට මුණ දෙන්න වෙන විශාල අනතුරුදායක තත්ත්වයන් මේකෙන් වලක්වන්න බෑ මේක කාර්වලට විතරයි මෝටර් සයිකල් වලට නෑ ත්‍රීවීලර් වලට නෑ බස් වලට නෑ මේක අපි කතා කළා මේ පල්ලෙයා මේ පිළිබඳව කොමිටියේ අපේ මේක සාකච්ඡා වෙනකොට ඒ අයත් පිළිගත්තා ඒ අයටත් කියන්න උත්තරයක් නෑ මම ඊට වඩා කතා කරන්නේ ඔබතුමා මේකේ දැන් කතානායක තුමාගේ පුටුවේ ඉඳගෙන නියෝගයක් කරපුවාම ඒකට ඉතින් අපි අවනත වෙන්න ඕනේ නැත්තම් ඉතින් අපි දන්නවා මේක ටිකක් අදින්න ස්තුතියි
ස්තුතියි මීළඟට ආචාර්ය හර්ෂ දසිල්ලා විනාඩි 10ක් තියෙන ඔබතුමාට
බොහොම ස්තුතියි ගරු සභාපතිතුමනි අද ආනයන අපනයන පිළිබඳව කතා කරන අවස්ථාවේදී මං කල්පනා කරා මේ රටේ අපි කවුරුත් පක්ෂ විපක්ෂ ભેදයකින් තොරව කළ යුතු අනුගමනය කළ යුතු ප්‍රතිපත්තිය ගැන වචන කිහිපයක් කතා කරන්න. අපි මේ මෑත දින කිහිපය තුළ රුපියලේ අවප්‍රමාණය ගැන කතා කරනකොට වාද විවාද කරන්න අවස්ථාවක් නැහැ. අපේ රටේ විතරක් නෙමෙයි බොහෝ රටවල් වලට ඒ ප්‍රශ්න මූණ දෙන්න සිද්ධ වුණා. ඒකට හේතුව තමයි 2089 කාලෙන් පස්සේ ඇමරිකාව අනුගමනය කරේ QE කියලා නැත්තම් quantitative easing කියන ප්‍රතිපත්තිය. ඔවුන්ගේ පොලි අනුපාත ඉතාමත්ම පහළට ගෙනාව. උදාහරණයක් හැටියට ගරු සභාපතිතුමනි ලයිබෝර් 6ට විතර තිබිච්ච ලයිබෝර් එක 2008 විතර වෙනකොට 0.05ට අඩු වුණා. 0.05ට තිබිලා අවුරුදු ගාණක් තිස්සේ දැන් 0.23 විතර වෙන තරමට ඉහළ යමින් පවතිනවා. එතකොට සංවර්ධනය වෙමින් පවතින රටවල් වලට ලැබිච්ච මුදල් දැන් නැවතත් ඇමරිකාවට ගලාගෙන යනවා. ඒ පිළිබඳව තර්ක කරන්න අවශ්‍යතාවයක් නැහැ. ඒක තමයි ඇත්ත කතාව. එතකොට ලංකාවට පමණක් නෙමෙයි ඉන්දියාවට ඉන්දුනීසියාවට පකිස්තානයට චීනයට ඕස්ට්‍රේලියාවට පවා මේ ප්‍රශ්නෙට මුහුණ දෙන්න සිද්ධ වෙලා තියෙනවා. එතකොට අපි කල්පනා කරන්න ඕනේ ඇයි සමහර රටවල් වලට මේක තදට වදින්නේ සමහර රටවල් වලට මේක එච්චර තදට බලපාන්නේ නැත්තේ කියලා. ඒකට හේතුව තමයි සමහර රටවල් වලට ශක්තියක් තියෙනවා ඔවුන්ගේ වෙළඳ ශේෂයේ තියෙන සර්ප්ලස් එක නිසා ඔවුන්ට ජංගම ගිණුමේ ගැටලුව අඩු කරගන්න පුළුවන් වෙලා තියෙනවා. දැන් මම උදාහරණයක් හැටියට උදාහරණයක් නෙවෙයි මම දත්ත ටිකක් පෙන්වන්න. මේක තමයි ඇත්ත කතාව. අපේ රට පොඩි රටක්. අපේ රටේ ඉන්න මිලියන් 20ක ජනතාවක් කුඩා වෙළඳපොළ. එහෙමනම් අපේ රටේ දේශීය කර්මාන්ත දියුණු කරන්න නම් අපි ජාත්‍යන්තර වෙළඳපොළ තරණය කරන්න ඕන. අපි කාටවත් අවශ්‍ය වෙන්නේ නැහැ වෙන රටවල් වල දේශීය ආර්ථිකය දියුණු කරන්න. අපිට අවශ්‍ය වෙන්නේ අපේ රටේ දේශීය ආර්ථිකය දියුණු කරන්න. අපේ රටේ ව්‍යවසායකයන්ව දියුණු කරන්න. අපේ රටේ මිනිස්සුන්ට රැකියාවල් ලබා දෙන්න. අපේ ජාතික නිෂ්පාදනය වැඩි කරන්න. නමුත් අපේ ජාතික නිෂ්පාදනය වැඩි කරන්න නම් අපි වෙළඳපොළ ජාත්‍යන්තරව තරණය කළ යුතුයි. අපනයන වැඩි කළ යුතුයි. මම විපක්ෂයේ මන්ත්‍රීවරයෙක් හැටියට ඉන්න කාලේ මට මතකයි බොහෝ අවස්ථාවලදී ගරු මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා මුදල් ඇමතිවරයා හැටියට අපි පාර්ලිමේන්තු සාකච්ඡාවලදී මම කියපු දිගින් දෙකටම කියපු දෙයක් තමයි ගරු ජනාධිපතිතුමනි කරුණාකරලා බලන්න දළ දේශීය නිෂ්පාදනයට සාපේක්ෂව අපනයනේ කඩාගෙන වැටෙනවා. මේක වෙන්න දෙන්න එපා. මෙහෙම වුණොත් එහෙම ඉස්සරහට ප්‍රශ්න එනවා. නමුත් ඒවට ඇහුම්කන් දුන්නේ නැහැ. ඒ ප්‍රතිපත්ති වෙනස් කරේ නැහැ. 2004 අපි වාසුදේව ගරු මන්ත්‍රීතුමා මේක අහගෙන හිටියොත් හොඳයි. 2004 ගරු මන්ත්‍රීතුමා 127.9% අපි අපනයනය කරා. මම මේක සභාගත කරන්නම් මහ බැංකුවෙන් මේ ඊයේ ලැබිච්ච වාර්තාව. නමුත් ඒ 2002 කාලේ ඉඳලා පල්ලෙහාට වැටිච්ච අපනයන ප්‍රතිශතය යාන්තම් උස්සලා අරගෙන තිබුණා 2004 වෙනකොට. 2003 තිබ්බේ 27.2, 2004 වෙනකොට 27.9. අනේ මොකද වුනේ ඊට පස්සේ? ඊට පස්සේ ඔබතුමාලාගේ රජය පත් වුණා. 2005 126යි, 2006 124.3යි, 2007 123.6යි, 2008 119.9යි, 2009 116.8යි, 2010 15.2යි, 2011 116.2යි, 2012 114.3යි, 2013 114යි, 2014 114යි. මෙහෙම කල් පල්ලෙහාට කඩාගෙන වැටලා අපිට ආණ්ඩුව එනකොට 2016 වෙනකොට මේක 112.6 දක්වා කඩාගෙන වැටලා තියෙනවා. ඔව් මේක දෙනවා.
ඉව් දළ දේශීය නිෂ්පාදිතය වැඩිවීමේ හේතුවෙන් තමයි ඔය අපනිනී ලක්කම් පාලාවේ. ඔබතුමා ඒකත් පිළිගන්න ඕන.
දැන් පොඩක් ඉන්න. දැන් මේකනේ කතාව ඕක මෙන්න මේකයි තේරුම් ගත යුත්තේ. අපිට රටක් හැටියට දියුණු වෙනකොට ආනායනය වැඩි වෙනවා. ඒක අපේ රටට විතරක් වෙන දෙයක් නෙමෙයි. අපි එදාට වඩා වාහන පාවිච්චි කරනවා. දැන් බලන්න ගිය මාස 8ට ඉස්සෙල්ලා මාස 8ට සාපේක්ෂව වාහන අපනයනය 100% ගානකින් වැඩි වෙලා තියෙනවා. 100% ගානකින් වැඩි වෙලා තියෙනවා. හැම ගෙදරම වගේ ත්‍රිවිල් එකක් තියෙනවා. හැමෝටම මෝටර් සයිකලයක් තියෙනවා. ඒ ෆ්‍රිජ් එකක් තියෙනවා. ටෙලිෆෝන් එකක් තියෙනවා. ටීවී එකක් තියෙනවා. ඒක තමයි සමාජය දියුණු වෙනකොට ආනයන වැඩි වෙනවා. ආනයන වැඩි වෙනවා නම් එව්වට ගෙවන්න අපි අපනයන වැඩි කරගන්න ඕනේ. එතකොට දිගින් දිගටම දළ දේශීය නිෂ්පාදනයට සාපේක්ෂව ගරු මන්ත්‍රීතුමා අපනයන කඩාගෙන වැටෙනවා නම් ඒක තමයි මූලිකම හේතුව මේ රුපියලට වදින පහරට. ඒකයි හේතුව. එතකොට එහෙමනම්
මුදල් කිසිම බාධාවක් නැතුව පුද්ගලික ධනවතුන් මේ රටෙන් පිටට අරගෙන යෑම ඒව ගණන් ගන්න නැද්ද?
පොඩක් ඉන්න. සාමාන්‍යයෙන් රටක් දියුණු වෙනකොට වෙළඳපොළ ප්‍රතිපත්තියක් හරහා අපි යම්කිසි ලිහිල්කරණයක් කරලා තියෙනවා. අපිට ආනයනය කරන්න මුදල් පිටරට අරිනවා. විදේශ ආයෝජකයෝ ලංකාවට ගෙනල්ලා ආයෝජනය කරනවා. ලංකාවේ ආයෝජකයොත් වෙන රටවල් වල ගිහිලා ආයෝජනය කරනවා. දැන් බලන්න බංගලාදේශයේ, බලන්න උගන්ඩාවේ, බලන්න කෙන්‍යාවේ, බලන්න වියට්නාමේ අපේ රටේ ආයෝජකයෝ ගිහිලා ආයෝජනය කරලා තියෙනවා. එදා මට බංගලාදේශයේ ශ්‍රී ලංකාවේ තානාධිපතිතුමා කිව්වා $500,000,000 විතර ඔවුන් ආයෝජනයක් කරලා තියෙනවා. අපිට බැහැ ගරු මන්ත්‍රීතුමනි එක පැත්තකට විතරක් වහන්න. කිසිම රටක් දියුණු වෙලා නැහැ එක පැත්තකට විතරක් මුදල් එන්න ලබා දීලා. අපි අපේ ප්‍රාග්ධන ගිණුම විවෘත කළ නැහැ. අපේ ජංගම ගිනුම තමයි විවෘත කරලා තියෙන්නේ. එතකොට ප්‍රාග්ධන ගිනුම විවෘත කරා නම් අර මේ ගේට්ටු ඔක්කොම ඇරියා වාගේ එහෙමනම් ඒ ඒ ඒ මුදල් එළියට යන්න පුළුවන්. නමුත් ගරු මන්ත්‍රීතුමා එහෙම කරලා නැහැ. අපි වගකීමකින් තමයි ඒ කටයුත්ත කරලා තියෙන්නේ. එතකොට අපි තේරුම් ගන්න අවශ්‍යයි මේ දේ. අපි කොච්චර දේශපාලන මඩ ගහගත්තත් මේ ප්‍රශ්නෙට විසඳුම එතන නෙමෙයි තියෙන්නේ. කරුණාකරලා අපි තේරුම් ගන්න ඕනේ අපේ අපනයනය තමයි මේ ප්‍රශ්නයෙන් ගැලවීමට තියෙන එකම එක පිළියම. ඒ නිසා තමයි මම කියන්න කැමති වෙන්නේ 2005 ඉඳලා එක දිගට වැටිච්ච අපනයනය අවසානයේදී 2017 තමයි 112.6 ඉඳලා 113 වෙනකම් වැඩි වෙලා තියෙන්නේ. දැන් මේ මම කතා කරන්නේ භාණ්ඩ අපනයනය ගැන විතරයි. මේ දවස්වල අපි සේවා අපනයනය ගැන කතා කරනවා. සංචාරක ව්‍යාපාරය ගැන කතා කරනවා. IT තාක්ෂණය ගැන කතා කරනවා. නමුත් සමහරු කියන්න උත්සාහ කරනවා ඔව් මේ භාණ්ඩ අපනයනය අඩු වුණාට සේවා අපනයනය වැඩි වෙලා තියෙනවා. ඒ නිසා ඔය හර්ෂද සිල්වලා කියන කතා අපිට පිළිගන්න බෑ කියලා. නමුත් ගරු සභාපතිතුමනි මම ඒකත් කියන්නම්. 2015 වෙනකොට භාණ්ඩ හා සේවා කියන මේ සියලු දෙකම එකතු කරලා 2015 වෙන විට සමා වෙන 2014 136ක් තිබුණා වාසුදේව ගරු මන්ත්‍රීතුමනි 136ක්. නමුත් ඔබලාගේ ආණ්ඩුව ඉවත් වෙනකොට ඒ 136ට තිබිච්ච එක 120ට බහලා තිබුණා. 120ට බහලා තිබුණා. දැන් තමයි ගිය අවුරුද්දේ 122කට වැඩි වෙලා තියෙන්නේ. ගරු සභාපතිතුමනි කරුණාකරලා මේක තේරුම් ගන්න. කොච්චර නම් කියලා මේක කියන්නද? හරි අපිට හැකියාවක් නැහැ මේ දේශීය වෙළඳ පොළේ පමණක් නියැලිලා මේ වැඩ කටයුත්ත කරලා මේ ජයග්‍රහණය ලබා ගන්න. ඒක කරන්න බෑ. ඔබතුමා ඔය කිව්වා දළ දේශීය නිෂ්පාදනයේ වැඩිවීම නිසා අපනයන වැඩිවීම ඊට වඩා අඩු නිසා මේ ප්‍රතිශතයක් හැටියට මේක අඩු වෙලා තියෙනවා කියලා. ඔබතුමා වියට්නාමය ගැන හොඳට දන්නවා. අපි බොහෝ දෙනා වියට්නාමය ගැන කතා කරනවා. ඔබතුමාට මම කිව්වොත් එහෙම අද මේ අවුරුද්දේ වියට්නාමයේ දළ දේශීය නිෂ්පාදනයට සාපේක්ෂව අපනයනය ගරු සභාපතිතුමා 100%, 102%. 100%, 102%. සිංගප්පූරුව වගේ රටක් ගත්තොත් 100%, 160%. හරි එතකොට ඒකෙන් පේනවා ඒ රටවල් වලට මේවා සමාවෙන ආයෝජකේ යන එක තමයි. වියට්නාමේ අස්සම් කරලා තියෙනවා.
ඔබට විනාඩියක් තියෙනවා.
හරි වියට්නාමේ අස්සම් කරලා තියෙනවා නිදහස් වෙළඳ කිවිසුම් 17ක්. ඒ 17 හරහා ඔවුන්ට හැකි වෙලා තියෙනවා මේ ඔවුන්ගේ වෙළඳ පොළ ප්‍රවර්ධනය කරගන්න. ගෝලීය වෙළඳ පොළට ඇතුල් වෙන්න. ඉතින් අපිට මේ දේශපාලනයෙන් එහෙට යන්න ඕනේ. අපි එකඟතාවයකට එන්න ඕනේ. මේ රටේ සාමාන්‍ය ජනතාවගේ සුභසිද්ධිය සඳහා අපි ඒ අවශ්‍ය ඇටිටියුඩනල් චේන්ජ් එකකුත් අවශ්‍ය වෙනවා. ඇටිටියුඩනල් චේන්ජ් එකක් අවශ්‍ය වෙනවා. ඉතින් මම මේක අවසන් කරන්නම්. මේ කෙටි කාලීන ඇමරිකන් පොලි අනුපාතයේ ප්‍රශ්නේ හෙට අනිද්දා වෙනකොට සමහරට ඉවර වෙන්න ඉඩ තියෙනවා. සමහරට මේක තවදුරටත් ඉස්සරහට යන්න තියෙනවා. මොකද ඔවුන් කියනවා තව දෙවතාවක්වත් එන මාස 6 ඇතුළතදී පොලි අනුපාතය උන්ට වැඩි කරන්න තියෙනවා. ඉතින් ඒ නිසා අපි දීර්ඝ කාලීන වැඩසටහනකට යන්න නම් කොයි ආණ්ඩුව කරත් ප්‍රශ්නයක් නැහැ. නමුත් අපි ඒ යථාර්ථය තේරුම් ගන්න ඕනේ. මම අවසන් කරන්නම්. අද සමහරු මේ කතා කරනවා බඩු මිල සම්බන්ධයෙන්, උද්ධමනය සම්බන්ධයෙන් කතා කරනවා. ඔබතුමාට මතකද ඔබතුමාලා ආණ්ඩුව ගන්නකොට මේකත් මම සභාගත කරන්නම් මහ බැංකුවේ වාර්තාව. උද්ධමනය තිබුණේ 2004 උද්ධමනය තිබුණේ 104යි. නමුත් ඔබතුමාලා ගෙනිච්ච උද්ධමනය 2008 වෙනකොට 129ට. අපේ මිනිසුන්ට මේක අමතක වෙලාද? 129යි උද්ධමනය 2008. පිස්සු නෙවෙයි සීබී රත්නායක ගරු මන්ත්‍රීතුමනි, මොනවාටද මම බොරු කියන්නේ? මේ 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 මහ බැංකු වාර්තාව සභාගත කරනවා. මේකේ ෆෝටෝ කොපියක් ගිහිල්ලා රත්නායක ඇමතිතුමා මන්ත්‍රීතුමාටත් නානාකර මන්ත්‍රීතුමාටත් දෙන්න. 129. එහෙමනම් මේක බොරු නම් එහෙමනම් මහ බැංකුවේ අධිපති ඉන්ද්‍රජිත් කුමාරස්වාමි මහත්මයාට කියන්නේ මේක නිවැරදි කරන්න කියලා. මේ එතුමා ඉදිරිපත් කරපු වාර්ත. එතකොට දැන් වෙනකොට උද්ධමනයේ 105ට අඩු වෙලා තියෙනවා. හරි එතකොට ඒ කට්ටිය ඒව අමතක වෙලා
ගරු මන්ත්‍රීතුමා අවසන්
ඒව ගැන කතා කරන්නේ නැහැ. සියයට විසිනමයට ගියා ඔබතුමාලා කාලි උද්දමනේ
ස්තුතියි
පොඩකින් නාතුන ඔබතුමා කියන්නේ නෑ කියලාද නෑ කියලා කියන්නේ නෑ නෑ ඔබතුමා කියන්නේ සියයට විසිනමයට ගියේ නෑ ඔබතුමාලා කාලි උද්දමනේ ආ නෑ ඒ මට ඊට වඩා ආගියු කරන්න විදියක් නෑ මම 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 මේ සභාපතිතුමා මම ම මේ එහෙනම් මේ හරි නෑ මේ මේක මම සභාගත කරනවා මේක සභාගත කරනවා හරි කරුණාකරලා මේක ෆෝටෝ කොපියක් මෙතුමට දෙන්න එතකොට මේ මේ ආර්ථිකය කලමනාකරණය කරගද්දී සමහරලාට ගැටලු මතු වෙනවා ඒවා निराකරණය කරගන්නවා කොයි ආණ්ඩුවටත් මේ ගැටලු මතු වෙනවා අපේ ආණ්ඩුවටත් යම්කිසි අභියෝගයක් මේ අවස්ථාවේ තියෙනවා නමුත් අපි අභියෝගේ ජයග්‍රහණය
කරගන්න
සියලු වැඩ කටයුතු සම්පාදනය කරලා දෙනවා බොහොමත්
විශ්වාසයි ඊළඟට RMS RMCB රත්නායක මන්ත්‍රීතුමා
අපනායන ක්‍රමයක් අපනායන ක්‍රමයක් නෑ නෑ මෙහෙමයි වියට්නාමේ ගන්න ඕනේ නෑ එහෙමනම් බංගලාදේශේ ගන්න බංගලාදේශේ ගන්න මැලේසියාව ගන්න තායිලන්ත මම වියට්නාමේ කිව්වේ මෙතුමා වියට්නාමේ ගැන කතා කරන නිසා හරි තායිලන්තේ ගන්න
ගරු RMC රත්නායක මන්ත්‍රීතුමා අවතාර නැත ඔබතුමාගේ කාලය ඔබතුමා කතා ආරම්භ කරන්න මම කාර්ය සභා සභාපතිතුමනි මම මේ මේ අපේ වාසුදේව නානකාර මැතිතුමාට කතා කරන්න ඕන නම් මගේ වෙලාවෙන් ගන්න කමක් නැහැ අපේ ආචාර්ය හර්ෂ කුමාර් හර්ෂ සිල්වා මැතිතුමාගේ කතාවෙන් පස්සේ මට කතා කරන්න ලැබීම පිළිබඳව මගේ ස්තුතිය පුද කරනවා ඒ වගේම පෞගිය කාලවකවානුවේදී අපි බලයේ ඉන්න වෙලාවේදී ඔබතුමා සිරසායතනත් එක්කත් වගේම රට සමාජගත කරන්න ආර්ථිකය පිළිබඳ පැහැදිලි ඒ වගේම දැනුම් සම්භාරයක් එක්ක යන ආර්ථිකය වැරදි කියලා විශාල වශයෙන් ප්‍රචාරණය කරගෙන ගියා අපි ආවොත් මෙහෙම කරනවායි කියලා. අද මේ කාරණා දිහා බලනකොට මම බෞවාර්ගික දිස්ත්‍රික්කයක වගේම තේ ආර්ථිකය රැඳිලා තියෙන දිස්ත්‍රික්කයේ නියෝජනය කරන කෙනෙක් හැටියට මේ රටේ ආර්ථිකයට විශාල දායකත්වයක් ලබා දෙන තේ ආර්ථිකය ඒ තේ ආර්ථිකය අපනයන කිරීමේදී වෙන හානි පිළිබඳව විශේෂ අවධානය යොමු කිරීම වැදගත් කියලා මම විශ්වාස කරනවා. ඒ වගේම තමයි අපි අපනයන කරන ක්‍රියාවලිය ගත්තම අපි අපේ රට දූපත් රාජ්‍යයක් හැටියට තියෙනවා. මේ දූපත් රාජ්‍යයක දෙක්ක අපි නිෂ්පාදනකරුවෝ අඩු වෙන්න පුළුවන් ගණුම්කරුවෝ විශාල වශයෙන් ඉන්නවා. මේ ගණුම්කරුවෝ විශාල වශයෙන් ඉන්නකොට ගණුම්කරුවන් සඳහා අපි මහා රාජ්‍යයන් රට රාජ්‍යයන් ඒ සඳහා තර්ක කරනවා. ඒ සඳහා අපනයන ගේනවා. මේ ගේනකොට අපිට ඒක ක්‍රියාත්මක කරන්න බෑ. අපිට පුළුවන් අපනයනය කරන ක්‍රියාවලියට යන්න කියලා. දැන් අපිට හිතෙනවා නේද සිරිමා බණ්ඩාරනායක මැතිණියගේ කාලෙදී ගෙනාපු ක්‍රියාදාමය හොඳයි මේ විවෘතාර්ථිකය නිසා අපි එන්නම අපේ ආර්ථිකය පල්ලයට වැටලා තියෙනවා වගේ නේද කියලා අපි දේශීය ආර්ථිකය ගොඩනගන්න විශාල වහන්සියක් දරුවා වෙරවීරියක් දරුවා ඒ වගේම අපේම දේ අපි නිෂ්පාදනය කරගන්න උත්සාහ ගත්තා. සත් පෞගේ අපේ රජයේ කාලේ අපි දිවිනැගුමත් එක්ක අපි ක්‍රමක්‍රමයෙන් අධීරෙන් අධීර අපේ ජනතාවගේ ආර්ථිකය සකස් කරගන්න අපනයන ආර්ථිකයට යොමු වෙනවා වගේම ආනයන කරන වගේ බැහැර වෙලා අපි අපේ ආර්ථිකය සකස් කරගන්න වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරගෙන ගියා. ඒ නිසා පොහොර සානාධාර දීලා අපේ හාල් ටික අපිට නිෂ්පාදනය කරගන්න පුළුවන්කම ලැබුණා. මෙන්න මේ කාරණා සියල්ල දිහා බලනකොට වියට්නාම් වගේ රටක යුද්ධ ගණනාවක් තියලා කොරියා වගේ රටක අපේ රට වගේම ආක්‍රමණය කරපු රටක් හැටියට ඔවුන් ඔවුන්ගේ ප්‍රතිපත්තිය ඉතාම විවෘත වෙලා ඒ කටයුතු කරපු නිසා අද අපේ දේශීය නිෂ්පාදනකරුනොත් ඒ වගේම ඒ අය දැන් ගිහිල්ලා මියන්මාර් ඒ වියට්නාමේ වගේ ආයෝජනය කරලා ඒ සඳහා ක්‍රියාත්මක කරනවා ඔවුන්ගේ ආර්ථිකයේ ඒ විදිහට යනවා මේ ආයෝජනය කරන්න ඉන්නේ නැහැ මේ ආයෝජනයක එනවා නම් මේ නිෂ්පාදනය කරන්න තමයි මං හිතනවා ආර් ප්‍රේමදාස් මැතිතුමායම ඒ කර්මාන්ත පුරයන් ආරම්භ කරලා ඒ සඳහා ක්‍රියාත්මක කරලා ආයෝජකයන්ට ඉන්නේ කියලා කිව්වේ නමුත් දැන් ඉන්න ආයෝජක සියල්ල යනවා ඒ වගේම මෙරටේ දැන් තිබුණ
ආර්ථික හැටියට සංචාරක ව්‍යාපාරය පිළිබඳව ගන්නවා නම් ඒ සංචාරක ව්‍යාපාරයේ තියෙන හෝටල් ටිකත් වැහිගෙන එන තත්ත්වයට පත් වෙලා ඩොලර එක අහස උසට ගිහිල්ලා ඒකනම් රුපියල බාල්දු වීම නිසා ගොවියා කම්කරුවා අනාථභාවයට පත් වෙලා තියෙනවා. ඒ නිසා කම්කරුවගේ වැටුප තේ ආර්ථිකයේ දින කම්කරුවගේ වැටුප දෛනික වැටුප රුපියල් 10 කරන්න කියලා අවුරුදු ගණනාවක් ඉල්ලනවා. දැන් අපි පහුගිය ආණ්ඩුවට ඇඟිල්ල දික් කරනවට වඩා ඔබතුමාලා අවුරුදු 4කට ආසන්න ප්‍රමාණයක් මේ ක්‍රියාවලිය තුළ ඉන්නවා. අවුරුදු 4ක් කියන්නේ විශාල කාල පරිච්ඡේදයක්. ඒ සඳහා ආර්ථිකය සකස් කරගන්න පුළුවන් කාල පරිච්ඡේදයක්. මේ කාල පරිච්ඡේදය තුළ ක්‍රියාත්මක කරපු ආකාරය කොහෙද? ඒ නිසා මේ දවස්වල බොරතෙල් මිල ඉහළ යනවා කියන නිසා පෙට්‍රල් මිල, දින්දන මිල ඉහළ යනවා. ඉහළ යනකොට 2015, 2016, 2017 බොරතෙල් අඩුවී මුදලෙන් ලැබූ වාසිය අපි අපේ රටේ ජනතාවට කොයි ආකාරයෙන්ද දුන්නේ කියන එක ප්‍රශ්නයක් නේද? ඒ වගේම හම්බන්තොට වරාය විකුණලා ගත්තා වූ මුදල, ඒ සඳහා ගත්ත ණය කන්දරාව, ඒ IMF ණය කන්දරාව, ඒ මුදල් අරගත්ත මුදලත් එකතු කරගත්තම කොච්චර ගාණක් බිලියන ගාණක් තියෙනව නේද? මේ බිලියන ගාණෙන් ලැබූ සහන මොනවද? දුන්න සහන මොනවද? ඒ මෙන්න මේ පිළිබඳව අපි කතා කරනකොට මේ අපනයන ආනයන ක්‍රියාවලිය පිළිබඳව අපි කතා කරන්න දිගින් දිගටම යනවා. එනිසා මම දීර්ඝ වශයෙන් මේ පිළිබඳව කතා කරන්නේ නැහැ. අද වතුකම්කරු ජනතාවගේ වැටුප් පිළිබඳව ඒ සමාගම් සමග සාකච්ඡා කරමින් ඒ සඳහා ක්‍රියාත්මක කරන්න අවශ්‍ය වෙනවා. ඒ සමාගමට ගොඩනැගෙන්න බැරි නම් භාණ්ඩාගාරයෙන් ඒ සඳහා ඒ අවශ්‍ය ප්‍රමාණය ලබා දීලා වතුකම්කරුවන්ගේ වැටුප ලබා දීම සඳහා අවශ්‍ය කටයුතු කළ යුතු වෙනවා. ඒක රජයේ වගකීමක් වෙනවා. මෙරටේ පුරවැසියෝ, සිංහල, දෙමළ, මුස්ලිම් ජනතාව, මේ ශ්‍රී ලාංකික ජනතාවක් හැටියට ඉස්සරහට යන්න කටයුතු කරද්දී ඒ සිංහල, දෙමළ, මුස්ලිම් ජනතාව, ශ්‍රී ලාංකික ජනතාවක් හැටියට ක්‍රියාත්මක වෙද්දී ඔවුන්ගේ වැටුප්තලය වැඩි කරගන්න මොනවද අපේ රජය තුළින් කටයුතු කරලා තියෙන්නේ? එක පැත්තකින් භාණ්ඩ මිල අහස උසට ගිහිල්ලා ඔවුන්ගේ දෛනික අවශ්‍යතාවයන් සඳහා ක්‍රියාත්මක කරනකොට ඔවුන්ගේ වියදම මහා විශාල වශයෙන් දැනලා පාසල් ඇරෙන් ඇතුල් කරන දරුවට යන වියදම කොච්චරක්ද කියලා ඔවුන්ට විශාල වශයෙන් දැනෙනවා. මෙන්න මේකට සහනය ලබා දීම සඳහා වගකීමෙන් ක්‍රියාත්මක කරගන්න ඕනේ. ඒ නිසා මේ තේ ආර්ථිකයත් එක්ක අපනයනය කිරීම සඳහා ක්‍රියාත්මක කරන ඒ කම්කරුවන්ගේ සහනය ලබා දුන්නේ නැත්නම් සේවා තෘප්තියක් ඔවුන්ට ලැබෙන්නේ නැහැ. සේවා තෘප්තිය නැති වෙනවා වගේම අපි ශ්‍රී ලංකා තේ, ශ්‍රී ලංකන් ටී මෙන්න මේ නාම නැත්තරම නැති වෙලා යයිද කියන ප්‍රශ්නය තියෙනවා. ඒ නිසා මෙතෙන්දී අතරමැදියෝ ඉඳලා අතරමැදියෝ කරන්නා වූ ක්‍රියාවලිය පිළිබඳව විශේෂ අවධානය යොමු කරන්න ඕනේ. මොකද අපේ තියෙන තේ හොඳ තේ ටික එකතු කරගෙන අනිත් රටවල් වලින් එකතු කරගෙන පිටරට ආපහු යවනවා අපේ වෙළඳ සන්නාමය නැති කර ගැනීම සඳහා විශාල වෙස්සක් දරනවා. මෙන්න මේ ටික නේද ගම්මිරිස් වලට උනේ. ගම්මිරිස් ආනයනය කරලා දැන් අද ගම්මිරිස් දේශීය කර්මාන්තකරුවන් පාරට බැහැලා නේද? ඔවුන්ගේ සාක්කු අටකොට පිරුණා නේද ඒ වෙලාවේදී? අද ඒ ටික නෑ නේද? ඇයි ඒ දේ කරේ? කාගේ ඌමනාවද? කා සඳහාද? මේ ගම්මිරිස් නිෂ්පාදක කරුවා අද පාරට බැහැලා ඒ කම්කරුවා ඔවුන්ගේ ජීවන වෘත්තිය නැගගෙන ඉස්සරහට ආවේ. ඒ ශක්තිය දීලා ඉස්සරහට ගියේ. නමුත් ඔව් පල්ලෙහාට එළලා ඔවුන්ගේ ජීවිතේ ගොඩගංගා ගන්න බැරි මට්ටමකට ඇවිල්ලා පාසල් දරුවට සපත්තු දෙකක් අරන් දෙන්න බැරි මට්ටමට වැටිලා ඔවුන් ජීවිතේ ගැට ගහ ගන්න බැරි මට්ටමට වැටිලා තියෙනවා. සාවතු කම්කරුවා වෙන්න පුළුවන්, ගම්මිරිස් වගාකරුවා වෙන්න පුළුවන්, දේශීය කුරුඳු වගාකරුවා වෙන්න පුළුවන්. මෙන්න මේ වගාකරුවන්ගේ අත්පය බිඳලා ආනයන ගැන අපි කතා කරනවා. ආනයන ගැන කතා කරනවා නම් ඔවුන් ශක්තිමත් කරන්න ඕනේ. ඒ ශක්තිමත් කිරීමේ අපිට ආනයන කරන්න පුළුවන් දේ අපි කොයි ආකාරයෙන් ක්‍රියාත්මක කරන්න කියලා අපි වග බලා ගන්න ඕනේ. රජයක් හැටියට යුතුකමයි වගකීමයි එන්න ඕනේ. ඒ නිසා නිෂ්පාදනයේදී අපි පොහොර සානාධාර දුන්නේ. ඒ පොහොර සානාධාරය දුන්නේ මෙරටේ ජනතාව ගොවිතැන් බතින් ජීවත් වෙන ජනතාව. ඒ වී නිෂ්පාදනය, එළවලු නිෂ්පාදනය, තේ නිෂ්පාදනය, පොල් නිෂ්පාදනය, රබර් නිෂ්පාදනය, මේ නිෂ්පාදනය සඳහා දායකත්වය ලබා දුන්නා. මේ දායකත්වය නැති වෙනකොට ඔවුන් ඒ සීක්‍රේන් ඒ කරන ගොවිතැනින් ඈත් වෙනවා. ඈත් වෙලා ගිහිල්ලා කටයුතු කරනවා. මගේ සහෝදර අමාත්‍යතුමනි, මම කියන්න කැමති අපේ ගංදනව්වල දැන් වෙන මොකක්වත් නෙවෙයි, කොළඹට ඇවිල්ලා රස්සාව කරන්න හාල් මිටියක් ගන්නම් කඩෙන්. දැන් කුඹුරට යන්න බෑ, වියදම් වැඩි, ඒ නිසා හාල් ටිකක් ගේමු කියලා. මේ ක්‍රමේ නිසාම දැන් අපේ තිබ්බ ධාන්‍ය අගාරයක් හැටියට තිබ්බ මේ රටේ ඒ ධාන්‍ය ටික දැන් නැති වෙලා තියෙනවා. ආනයනය කරන්න වෙනවා නේද සහල් ටික ඕනටත් වඩා. ඒ වගේම ගම්මිරිස් ටිකෙන් ජීවත් වෙච්ච මිනිස්සු, ඔවුන් ජීවත් ජීවිතේ ගැට ගහගත්ත මිනිස්සු අද එතනින් යන්න පුළුවන් කමක් නැහැ නේද? ඒ නැති තැනට පත් වෙලා තියෙනවා. මේ පත්වීම නිසා සංඛ්‍යාලය කරන දත්තයන් විවිධ මහා බැංකුවෙන් ඉදිරිපත් කරන්න පුළුවන්. ඒ දත්තයන් ඉදිරිපත් කරනකොට ඒ දත්තයන් ඉදිරිපත් කරලා තියෙන්නේ දැන් බැංකුව අධිපති දැන් ඉන්න මෙතුමා නෙවෙයි කියන එක මම විශ්වාස කරනවා. මොකද අර්ජුන මහේන්ද්‍රන් වගේ මේ රටට බොරු කරපු මේ රටේ ධනස්කන්ධයට විනාශ කරපු බැඳුම්කරයට උරුමකම් කියන කෙනා හැටියට මේ ගෙනාපු වැරදි දත්තයන් එක්ක කටයුතු කරන 2008 අපි යුද්ධය අහවර කරා. ආවර කරමින් ඉන්න වෙලාවක තමයි අපේ රටේ ඒ තත්ත්වයන් ඇති වෙලා තිබුණා නම් ඇති වෙලා තියෙනවා කියන කතන්දරය අපි කියන්න ඕනේ. අපි අමතක කරන්න එපා 30 අවුරුදු සාපේලත් යුද්ධයක් නිසාම අපේ රටේ මර්මස්ථාන අපිට නැති වෙනකොට අපේ රටට ආයෝජක වෙන එකත් යම්තරමක අඩු වෙනකොට අපි සම්‍යප්‍රයෝග හැටියට සමහර ඒවා පාවිච්චි කරා. ඒ සම්‍යප්‍රයෝග කියලා කිව්වේ වෙන මොකක්වත් නෙවෙයි, යුද්ධය ආවර කළ රට නිදහස් වූ රටක් හැටියට අපි ආරාධනා කෙරුවා. ලෝකේ ඉන්න හැම සමාගමක්ම ලෝකේ පිළිගන්න සමාගමක්ම ඔවුන්ට එන්නේ කියලා. අපේ රට නිදහස් රටක්, අපි ආයෝජනය කරන විවෘත වෙන රටක්. මෙන්න මේ රට නිසා ඒ සඳහා නමක් තියෙන ඒ සමාගම් වලට එන්නේ කියලා කිව්වා. ඒ සමාගම් අපේ රටට ආවා. ඇවිල්ලා ආයෝජනය කරන්න පටන් ගත්තා. ආයෝජනය කරලා පටන් ගන නිදහස් රටක් කියලා හැම තැනකදීම ලෝකයේ අනිත් තැන්වල සංචාරක ව්‍යාපාරයටත් යන්න පුළුවන් හොඳම රට ශ්‍රී ලංකාව කියන එක ක්‍රියාගෙන ආවා. ඒ වගේම ඉතා ශීඝ්‍රයෙන් සංවර්ධනය වෙන මොකද සභාපතිතුමා
ඔබතුමා අවසානකට විනාඩියක්
ඔව් මට විනාඩියක් දෙන්න. මේ අවසානයේදී එතුමා මේ අපි ලෝකයේ අනිත් රටවල් වල කිව්වේ සීක්‍රෙන් සංවර්ධන වෙන රටක් තමයි, සීක්‍රෙන් පිරිසුදු වෙන රටක් නගරයක් තමයි කොළඹ නගරය කියලා. එතනින් පස්සේ දැන් අපි ඉතාම පල්හැට බැහැලා අපි අපිරිසුදු නගරයක් බවට පරිවර්තන වෙන තැනටත් ඇවිල්ලා ආයෝජකව ගිහිල්ලා අපේ අපනයන ගැන අපි මොනවද මේ කතා කරන්නේ? කරුණාකරලා ඇමතුමනි, ඔබතුමා මහ පොළොවේ පය ගහලා ඉන්න ඇමතිවරයෙක්. ඒ වගේම ඔබතුමා හරි ආකාරව දන්නවා එදා ඒ පාසල් දරුවන්ට පාසලට යන්න නැති වෙනකොට ඔබතුමාගේ නිල වාහනේ රාජගිරිය ඉඳලා කෝච්චි ස්ට්‍රයික් කරනකොට දරුවෝ දාගෙන ගිය කෙනෙක්. ඒ නිසා වතුකම්කරුවා ගැන බලන්න, වතුකම්කරුවාගේ වැටුප දීමනාව සඳහා විශේෂ අවධානය භාණ්ඩාගාරයෙන් ලබා දෙන්න කටයුතු කරන්න. අර්ජුන මහේන්ද්‍රලට බිලියන ගණන් ට්‍රිලියන ගණන් ගහන්න පුළුවන් නම් මේ කම්කරුවට අවස්ථාව සලසා දෙන්නේ නැත්තේයි කියන ප්‍රශ්නය මතු කරමින් මට මේ අවස්ථාව ලබා දීම පිළිබඳව මගේ ගෞරවනීය ස්තුතිය පුද කරනවා.
ස්තුතිය කර මන්ත්‍රීතුමා. ඊළඟට ගරු එම් තිලකරාජ් මන්ත්‍රීතුමා විනාඩි 9ක් තියෙනවා.
සභයේ தலைமைதாங்கும் உறுப்பினர் அவர்களே, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிகள் கட்டுப்பாட்டு சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் மீதும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் கீழான கட்டளைகள் மீதுமான இந்த விவாதத்தில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக முதலில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த முதலாவது ஒழுங்கு விதியானது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஒழுங்கு விதியாக கொண்டுவரப்பட்டிருக்கின்ற ஒழுங்கு விதியில் மிக முக்கியமாக சொல்லப்படுவதானது 2015 ஆறாம் மாதம் 11 திகதி 19/18/22 இலக்க விசேட வர்த்தமானி ஊடாக பொருளாதார கைத்தொழிலாக அதாவது பெருந்தோட்ட கைத்தொழிலுக்குள் அன்று கொண்டு வந்த கிளைஃபோசைட் தடையை பெருந்தோட்ட கைத்தொழிலுக்கு மீண்டும் அமுல்படுத்துவதற்கான அனுமதியை இந்த பாராளுமன்றம் இன்று கோரி நிற்கிறது. அது 2018 May 8 முதல் அன்று சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்துக்கு ஏற்பதாக எதிர்வரும் 36 காலத்திற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்றாற்போல இந்த அனுமதியை கோரி நிற்கிறது. இந்த விடயத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும், ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டின் சுகாதார பிரச்சனை என காரணம் காட்டி கிளைஃபோசைட் தடை என அறிவித்துவிட்டு மீண்டும் இந்த கம்பெனிகள் தொடர்ச்சியாக கொடுத்து வருகின்ற அழுத்தம் காரணமாக கிளைஃபோசைட் பாவனையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவையும் அனுமதி அளித்திருக்கிறது. பெருந்தோட்ட கைத்தொழில் பகுதியில் மாத்திரம் இந்த சந்தர்ப்பத்தில்தான் நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. பெருந்தோட்ட பகுதியில் கிளைஃபோசைட்டை பாவிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கே அமைச்சரவை அனுமதியும் இந்த பாராளுமன்றத்தின் அனுமதியும் கேட்கப்படுகின்ற இதே பாராளுமன்றம்தான் நாங்கள் எத்தனை முறை தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள விடயமாக பேசுகின்ற போது பாராமுகமாக இருந்து வருகிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. அதுதான் இந்த பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்திற்கு எந்தவிதமான பொறுப்பும் கூறக்கூடியத அல்லாத வகையிலே அமைச்சரவையின் தீர்மானத்திற்கு அப்பாற்பட்டதாக கடந்த 25 வருட காலமாக பெருந்தோட்ட கைத்தொழில் சார்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற கூட்டு ஒப்பந்த முறை. இப்போது இங்கே பேசுகின்ற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு கோஷமாக முன்வைக்கின்றார்களே தவிர, அந்த பெருந்தோட்ட கைத்தொழிலாளர்களுக்கு பெருந்தோட்ட கைத்தொழில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு ஏன் இந்த சம்பள அதிகரிப்பு பிரச்சினை மாத்திரம் இருக்கிறது என்கின்ற நிலையிலிருந்து அதை பார்க்காமல் தனியே அவர்களது சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை மாத்திரம் வைக்கிறார்கள். இது இன்றே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் கீழாகவும் விவாதிக்கப்பட வேண்டிய விடயமாகும். இந்த பெருந்தோட்ட கைத்தொழில் ஈடுபடுத்தப்படுகின்ற தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டின் ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும். இந்த நாட்டின் ஏற்றுமதி வருமானம் அதிகரிப்பது என்றால் இந்த நாட்டின் பாரம்பரிய ஏற்றுமதி பொருளாக இருந்த தேயிலை, ரப்பர், அதேபோல் தென்னை ஏற்றுமதிகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த 25 வருட காலமாக இந்த பிராந்திய கம்பெனிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டதன் பின்னர் அரசாங்கத்தினதும் அரசினதும் பங்களிப்பு என்பதும் பார்வை என்பதும் இந்த துறையிலே மிக மிக மோசமாக இருப்பதன் காரணமாக இந்த துறையின் ஊடாக கிடைக்கின்ற ஏற்றுமதி வருமானம் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டு செல்கிறது. கடந்த 25 ஆண்டுகால வரலாற்றை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் முதல் நிலையில் இருந்த தேயிலை ஏற்றுமதி வருமானம் இன்று 3ஆம் நிலைக்கு 4ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆடை கைத்தொழில் 2ஆம் இடம் என சொல்லப்பட்டு வந்தபோதும் கூட அதற்கான தேறிய லாபம் என்பது, அதன் மூலமாக வருகின்ற தேறிய ஏற்றுமதி வருமானம் என்பது குறைவாக இருந்து வருகிறது. காரணம், பெரும்பாலான முதலீடுகள் வெளிநாட்டிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டே ஆடை கைத்தொழில் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே கிடைக்கின்ற ஏற்றுமதி வருமானத்தில் பெருமளவான வருமானம் மீண்டும் நாட்டை விட்டு வெளியே செல்கின்ற நிலைமைதான் ஆடை கைத்தொழில் உற்பத்தியிலே இடம்பெறுகிறது. அப்படியாயின் எமது நிலத்தில் ஏற்கனவே பயிரிடப்பட்ட அந்த பெருந்தோட்டங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தேயிலை ரப்பர் வருமானத்தை நாங்கள் வெறுமனே கைவிட்டு ஒரு முறை சார்ந்த கைத்தொழில் துறையை முறை சாராத துறையாக இன்று பராமரித்து வருகின்றோம் என்பதுதான் உண்மை. கடந்த 25 வருட காலமாக பெருந்தோட்டங்களை நிர்வகித்து அதன் பிரதான பயிர்களாக இருக்கக்கூடிய தேயிலை ரப்பரிலிருந்து அதனை அந்த உற்பத்தியை மேற்கொண்டு அதிலிருந்து கிடைக்கின்ற ஏற்றுமதி வருமானத்தின் ஊடாக அந்த வருமானத்தை பெற்று அதிலிருந்து சம்பள கொடுப்பனவுகளை செய்ய வேண்டிய கம்பெனிகள் அதனை விடுத்து தொழிலாளர்களை துச்சம் என மதித்து தொழிலாளர்களை பாராமுகமாக விட்டு வெவ்வேறு வழிகளில் தோட்டங்களை நடாத்தி செல்வதன் காரணமாக இன்று தோட்டங்கள் பெரும் நட்டத்தில் செல்கின்ற நிலைமை காணப்படுகிறது. நட்டம் என்பதற்கு அப்பால் அந்த பிரதான பொருளாதாரத்துறையான தேயிலை ரப்பர் வீழ்ச்சியடைந்து தென்னையும் தான் வீழ்ச்சியடைந்து கொண்டு செல்ல அங்கு வேறு வகையிலே அவர்கள் வருமானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த கூட்டு ஒப்பந்தம் சம்பந்தமாக நீதிமன்றம் சென்று நீதி கோரப்பட்டது. நீதிமன்றத்திற்கு செல்லுகின்ற போது இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகின்ற தரப்பினர் சொல்லுகின்ற கருத்து, ஊடகங்களுக்கு சொல்லுகின்ற கருத்து, மக்களிடத்திலே பேசுகின்ற கருத்து வேறு வேறானவையாக இருக்கின்றன. ஊடகங்களுக்கு கருத்து சொல்லும் போது தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் கைச்சாத்திடு இடைக்கால கொடுப்பனவை ஒன்றை பெற்றுக் கொடுத்ததால் தான் தங்களது நிலுவை பணம் கொடுக்க முடியாமல் பெற்றுக் கொடுக்க முடியாது போனது என கூறுபவர்கள் நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடும் போது நிலுவை பணத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என நாங்கள் கூட்டு ஒப்பந்தத்தில் எங்கும் குறிப்பிட்டிருக்கவில்லை என சொல்கிறார்கள். குறிப்பிட்ட கால இடைவெளியில் கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை என்பதை குற்றம் சாட்டினால் அத்தகைய ஒரு ஏற்பாடு அந்த கூட்டு ஒப்பந்தத்திலே இல்லை என குறை கூறுகிறார்கள். இத்தனை குறைபாடான கூட்டு ஒப்பந்த முறையை நடைமுறையில் வைத்துக் கொண்டுதான் அந்த கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகின்ற தொழிற்சங்கமான இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் நேற்று ஊடகங்களுக்கு அதிரடியாக ஒரு விடயத்தை கூறியுள்ளார். இந்த விடயத்தை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருகிறோம், ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தாருங்கள். நிச்சயமாக நிச்சயமாக எங்களது ஆதரவு இந்த பாராளுமன்றத்தில் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கவனமாக இந்த சட்டத்திட்டங்களை பார்க்க வேண்டும். முதலில் பாராளுமன்றத்துக்கு பிரேரணையை கொண்டு வாருங்கள். அதற்கு முன்பதாக நீங்கள் முதல் பாராளுமன்றத்துக்கு வாருங்கள். தேசிய குறைந்தபட்ச வேதனை வேலையாட்கள் குறைந்தபட்ச வேதனை சட்டத்தை புரட்டி பாருங்கள். இதில் சொல்லுகின்ற ஒரு சில வசனங்கள் தான் தோட்ட கம்பெனிகள் திரும்பவும் திரும்பவும் உங்களை சொல்லி முதலாம் கட்ட தோல்வி, ரெண்டாம் கட்ட தோல்வி, மூன்றாம் கட்ட தோல்வி என உங்களை வெளியே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நாற்காலியை உதைத்துவிட்டு வெளியே வந்து ஊடகங்களுக்கு காட்டுகின்ற நாடகங்கள் நாற்காலிக்கு வேண்டுமென்றால் வலிக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த சம்பளத்திற்காக உங்களது பேச்சுவார்த்தை முடிவில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களின் மனதை வலிக்க செய்கிறது. இந்த சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தேசிய குறைந்தபட்ச நாளாந்த வேதனம் 400 ரூபாவாதல் வேண்டும் என. இந்த வரிகளை காட்டி காட்டித்தான் நாங்கள் 400 ரூபாவை விட அதிகமான தொகையை தோட்ட தொழிலாளருக்கு சம்பளமாக. சம்பளமாக பெற்றுக் கொடுக்கிறோம் என கூறுகிறார்கள். அவர்களுக்கு சொல்லிக்காட்ட வேண்டிய தேசிய குறைந்தபட்ச வேதனை சம்பள சட்டத்தின் ஒரு பகுதி இருக்கிறது, நான் அதனை அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். வேலையாளரின் ஒப்பந்த முறையிலான வேதனம் அல்லது சம்பளம் அல்லது வேலையார் எந்த கைத்தொழில் அல்லது சேவையை செய்துள்ளாரோ அந்த கைத்தொழிலுக்கு அல்லது சேவைக்கு சம்பள சபை சட்டத்தின் கீழ் விதந்துரைக்கப்பட்ட வேதனம், அத்துடன் வாழ்க்கை செலவுபடி, விசேட வாழ்க்கைப்படி அல்லது வேறேதன் ஒத்தப்படி என்பவற்றுடன் சேர்ந்து வேதனம் அடிப்படை சம்பளமாகும் என சொல்லப்பட்டுள்ளது. எனவே அடிப்படை சம்பளம் என்பது வாழ்க்கை செலவுடன் சேர்ந்ததாக இருக்கும். எனவே வெறுமனே ஊடக நாடகம் ஆடி இப்போது அடிப்படை சம்பளத்தை 1000 ரூபாயாக நாங்கள் கோருகிறோம் என நீங்கள் கூறுகின்ற நாடகத்தை நிறுத்த வேண்டும். உங்களது ஊடக நாடகங்களை நாங்கள் நன்கறிவோம். இவ்வாறான பேச்சுவார்த்தை அறைக்குள் நடக்கின்ற விடயங்கள் ஊடகத்திற்கு அம்பலப்படுத்தும் நீங்கள், உங்களது மைத்துனர் முத்துவிநாயகம் தொண்டமானவர்கள் வாங்கிக் கொண்ட லஞ்சம் தொடர்பான செய்திகளை எந்த அளவு தூரம் ஊடகத்தில் வராமல் இருப்பதற்கு பார்த்துக் கொண்டீர்கள் என்பதை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என இந்த உயரிய சபையில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனவே தொடர்ச்சியாகவும் ஊடக நாடகங்களின் ஊடாக பேச்சுவார்த்தைகளை தோல்வி தோல்வி என்கின்ற காரணங்களின் அடிப்படையில் பிற்போட்டுக் கொண்டு செல்லாமல் குறைந்தபட்ச வேதனை சம்பளங்களின் அடிப்படையில்
முத்து விநாயகத்துக்கு பிரச்சனைக்கும் தேயிலை தோட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லாதது, இந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாதது. அது தொண்டமான இழுத்து தொண்டமான சம்மந்தப்படுத்தி இவர் பேசுவது தப்பு. இதை வாபஸ்
ஆமாம், அதற்கு நான் பதிலளிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் மக்கள் வாக்களித்து அந்த மக்களின் வாக்களின் ஊடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட கால்நடை அபிவிருத்தி அமைச்சின் ஊடாகத்தான், கால்நடை அபிவிருத்தி அமைச்சின் தலைவராக இருக்கக்கூடிய முத்து விநாயக தொண்டமானைத்தான் நான்
சொல்லுகிறேனே
தவிர தனிப்பட்ட முத்து விநாயகத்தை பற்றி நான் குறிப்பிடவில்லை. எங்களது அமைச்சின் எங்களது மக்களின் வாக்களின் ஊடாக கிடைக்கப்பெற்ற வாக்களின் ஊடாக கால்நடை அபிவிருத்தி அமைச்சை பெற்று அந்த அமைச்சின் கீழ் இயங்கக்கூடிய தேசிய கால்நடை அபிவிருத்தி அமைச்சின் சபையின் தலைவராக இருக்கக்கூடிய முத்து விநாயகர் பெற்றுக்கொண்ட லஞ்சம் பற்றி இந்த பாராளுமன்றத்தில்
கருத்துரைத்து
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி,
வணக்கம். முலாசனோட மந்திரி துமணி அத தவசே மா உதயந்திர பலாகனைட்டியா அத தவசே மாத்ருகாவை ஹெமேக்கனாம கதாகரகனை இன்னவன் எபாய் பார்லிமெண்ட்டு வைன அப்பி தேசிய விசிபஸ்து நாம லஜ்ஜா வெண்டோனாய் எக்தாஸ் நமசி 48 தமாய் லங்காவை நிதாச லெபுனே எதா லங்காவை பாரதீலாகியா லோக்கமத்தியின சுந்தரம ராட்ட புஞ்சிம ராட்ட சீரம சம்பத்மத்தின ராட்ட எபாய் அனித் லோக்கே அத ஹெம பத்தம தீவினிவலா தீனுவா லங்காவை ஹெம பத்தம ஆர்த்திகவல சமாஜவல ஹெமேகம வினாசவலா தீனுவா அப்பி ஆண்டுவட்ட பத்துவன பாலக்கையோ காலையிட்ட காலே இன்ன பாலனக்கரனாயிட்ட எங்களை திக்கரணுவா கதாகரணுவா மாம கதாகரனே மகே ஆதரணி அனுராதபுர திஸ்திக்கே குஷிகர்ம ராட்டா லங்காவம குஷிகர்ம ராட்டா கீழே தமிழ் அப்பி ஹெமேக்கனாம கதாகரணுவா குஷிகர்மவள்கிட்ட அப்பி ரஜவல மனவாத கரலா தீனேக்க அப்பிட்ட ஹித்தண்ட பிரஸ்னக்கெல்லாம் தீனுவா மகே திஸ்திரிக்க தமை அனுராதபுரே ஏ குஷிகர்ம மிரிஸ்வகா கருவா லோ பிட்டரட்டவலிங் ஆதாயம எத்திகரப்பு கொய் மாத்துருகே பிரதானம விவசாய கட்டைத்துவ தமை மிரிஸ் ஏக் எக்தாஸ் நமசி அனுஹத்தே இட்டப்பு ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரண ஜனாதிபதி மிகை காலே லோகேட்ட ஆதாயமாகத்து குஷிகர்மவல மிரிஸ் மகாபாரை காலா கினி திப்பா அதை இந்தலா ஏக்கட்ட கிசிம விகல்பியாக அத்தனே மே கொய் மாத்துருட்ட டொலர் பாலன கர்ணவாத் பிட்டரட்ட ஆதாயம் எதி கர்ணவாத் அதை வணக்கம் கிசிதையாக கருவனே மம கரு ஜனாதிபத்துமணி ஒபத்துமா බොහොම ආදරයි කුෂිකර්ම වලට 1948 නිදහසෙන් පස්සේ ඩී.එස්. සේනායක මහත්මයා ඩට්ලි සේනායක මහත්මයා එතනින් පස්සේ 77 ජේ.ආර්. ජේවර්ධන මහත්මයා ගාමිණී දිසානායක මහත්මයා ඒ වගේ ඔබතුමා එතනින් පස්සේ පත්වෙච්ච නායකයා ඔබතුමා කුෂිකර්ම වලට මුල් තැන් දෙනවා එබැයි කණගාටු ගරු ජනාධිපතිතුමනි අද අවුරුදු 3ක් අපේ යහපාලන ආණ්ඩුවේ වෙවිලා කුෂිකර්ම වලට මුල් තැන් දෙනවා ඔබතුමා එච් කලාප වලට විශේෂම අනුරාධපුර දිස්ත්‍රික්කයට ඔබතුමාගේ සංකල්පයේ මේ දවස්වල ව්‍යාපෘති වෙනවා වයම්බෙල කපනවා ඒ වගේම කළු ගංග ව්‍යාපෘතිය මහ විශාල වැඩපිළිවෙලක් කරනවා මේ අතරදී ඔබතුමාගේ විශේෂ අවධානයක් වෙන්න ඕනයි මගේ ආදරණීය අනුරාධපුර දිස්ත්‍රික් ජනතාවගේ විශේෂ ආදායමක්ගත් මාර්ගයක් තමයි මිරිස් වගා කරුවේ ඒ අය පිට රටවල් තානායන කරන අපනායන කරන පුළුවන් විදියට එදා ආදායමක් වෙති කුෂිකර්ම මිරිස් වලට මුල් තන් දෙන්න කියලා ඔබතුමාගේ ඉල්ලීමක් කරනවා ඒ වගේ අනුරාධපුර දිස්ත්‍රික්කේ කන්න පහක් අපිට ගොයිතම් කරන්න බැරි වුණා ගොයි මහතුරුට මහා විශාල ප්‍රශ්නක් ඇති වෙලා තියෙනවා වතුර නැතුව ඒ වගේ ආහාර ප්‍රශ්න වෙලා තියෙනවා ඒ අයට ඔබතුමා මේ දවස්වල විශේෂ ව්‍යාපෘතියක් වැඩපිළිවෙලක් කරනවා එනිසා අපි කතා කරන්න ඕනයි අපි ඩොලර් මිල අද වැඩිවීමක් වෙලා යනවා ඩොලර් වැඩිවීමක් යනවා කියලා කතා කරලා හරියන්නේ නැහැ මේ පාලන කරනවා නම් අපේ රටේ නිෂ්පාදන වැඩි කරන්න ඕනයි අපි නිෂ්පාදන වැඩි නොකරුවා නම් කවදාවත් මේ ඩොලර් පාලන කරන්න බෑ අපේ ඩොලර් පිට රටවලට ගිහිල්ලා බඩු ගන්න ගියා නම් අපිට තියෙන ඩොලර් මදි අපිට ඩොලර් අච්චු ගහන්න බෑ ඒ නිසා අපේ දා ඩී.එස්. සේනායක මහත්තයලා ඩට්ලි සේනායක මහත්තයලා මේ කුෂිකර්ම වලට ප්‍රධාන තන් දීලා වාගේ අපි අද දෙන්න ඕනයි මේ ලංකාව කුෂිකර්ම රටක් නම් කුෂිකර්ම වලට මුල් තන් දීලා ආදායම වැඩි කරන්න ඕන පුළුවන් විදියට ගරු ජනාධිපතිමනි ඔබතුමාගේ විශේෂ වැඩපිළිවෙළක් තියෙනවා ඔබතුමා කුෂිකර්ම වලට ආදර තියෙන ජනාධිපති කෙනෙක් ඒ නිසා විශේෂ ව්‍යාපෘති පටන් අරන් මේ ලංකාව ආනායන අපනායන රටක් විදියට ඇති කරන්න ඕනයි එදා අපි ඉඩපු ප්‍රේමදාස ජනාධිපතිතුමාගේ කාලේ කර්මාන්තපුරයක් වශයෙන් එතුමා ගාමන් දෙදි කරලා එතනින් ආදායම ගත්තා අපිට එව්වත් නෑ අද අපි ලැජ්ජා වෙන්න ඕනයි අලුපෙරටිවත් කුණ්ඩූසිවත් අපිට හදන්න බැරි රටක් වෙලා තියෙන ලංකාව මේඩින් බංගලාදේශුව මේඩින් චයිනා හැම එකම එක තමයි අපි අඩු ගානේ සරුංගලයක් අපේ මන්ත්‍රීතුමනි ගෙන් අපි ලංකාව නිෂ්පාදන කරන්නේ පොඩි ළමයි සෙල්ලම් කරන සරුංගලත් අද චයිනාව ඉඳලා ගෙන්නලා අපි ලැජ්ජා වෙන්න ඕනේද නැද්ද කියලා මම පළවෙනිව මට කියනවා අනිත් පාර්ලිමේන්තුවේ ඉන්න දේශීය විශ්වපත්ත නාම හිතන්න ඕනයි ලංකාව කොතනට දැන් ගිහිලා තියෙන්නේ අපි කොහොමද ලංකාව ලෝකෙම ඉදිරියට අරගෙන පුළුවන් කියලා අපි හිතන්න ඕනයි එහෙම නැතුනොත් අපි ලෝකෙම ආර්ථික වලින් විනාශ වෙච්ච රටක් විදියට දැන් හදලා ඉවරයි නම ඇති කරලා ඉවරයි එනිසා අපි කරන්න ඕනේ මොනවද කියලා ආණ්ඩු පක්ෂ විපක්ෂ හැම එකනම හිතන්න වෙලා කාලයක් වෙලා තියෙනවා එහෙම නැත්නම් ආණ්ඩු පක්ෂේ ඉඳලා විපක්ෂයට ඇඟිලි දික් කරනවා විපක්ෂේ ඉඳලා ආණ්ඩු පක්ෂයට ඇඟිලි දික් කරනවා මේ කරලා දෙයක් නැහැ කෝටි දෙකමාර ජනතාව අපි දෙය ලොකු විශ්වාසයක් කරලා තමයි මේ ලංකාවේ ඉන්න ජනතාව අපිට මේ රජේ රටේ බාර දීලා තියෙන්නේ ඔබලා ගිහිල්ලා මේ විනාශ වෙච්ච ආර්ථිකය විනාශ වෙච්ච සංවර්ධනය අපිට හදලා දීලා අපිට හොඳ රටක් හදලා දෙන්න කියලා අද අපි නිතරම කියන දෙයක් තමයි අපේ වර්තමාන අගමැති රනිල් වික්‍රමසිංහ අගමැතිතුමා කියනවා ලෝකයේම සිංගප්පූර් විදියට ලංකාව හදන්න ඕනේ කියලා එබැයි එදා සිංගප්පූර් ඉටපති ඉටපු අගමැති ලී ක්වාන් කිව්වා ලංකාවක් වාගේ සිංගප්පූරුවක් හදන්න ඕනේ කියලා එබැයි එතුමාගේ සීනය එදා එතුමා ඉෂ්ට කරුවා ගරු අග්‍රාමත්තුමනි ඔබතුමාගේ සීනය තියෙනවා ලංකාව සිංගප්පූර් විදියට හදන්න ඕනේ කියලා එබැයි ඔබතුමා ලෝකේ වටේ ගිහිල්ලා කර්මාන්තපුරය ඇති කරන්න ඕනේ කියලා දැන් ඔබතුමාගේ වැඩපිළිවෙල අපිට දකින්න තියෙනවා එබැයි අපිට තියෙන පොඩි කාලයයි ඒ කාලය තුලදී හිත ඉක්මනින් ගෙන්නලා කර්මාන්තයව ගෙන්නලා ආදායම වැඩි කරන්න ඕනේ මාර්ගය හදන්න ඒ වගේම අද අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ තියෙන මහා විශාල ප්‍රශ්න තමයි ගොයි මහතුරු වගා කරනවා අලිවල වල් අලිවලින් තියෙන හානි විශාලයි කිසි දෙයක් මිනිසුන්ට ඉතුරු කරගන්න බෑ තමන්ගේ ආදායම වැඩි කරන්න බෑ එන ප්‍රශ්නයක් වෙලා තියෙනවා ඒ වගේම වල් අලි දවසෙන් දවසෙන් අපේ රටේ තියෙන හොඳම සම්පත් ඒවා දවසෙන් දවසෙන් අද මියරලා යන එකත් අපිට දකින්න තියෙනවා මේ වලට වැඩ පිළිවෙල කරන උනායි අද අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ කෘෂිකර්ම රටක් කියලා අපිට ගොයි මහතුරුන්ට හරියටම වගා කටයුතු කරන්න බැරි ප්‍රශ්නයක් වෙලා තියෙනවා පොරස් ඩිපාර්ට්මන්ට් එක ඒ වගේ වයිල් ඩිපාර්ට්මන්ට් එක මේ අය ගිහිල්ලා නිලධාරිගොල්ට අවශ්‍ය විදියට හරි නීති පිළිවෙලට නැතුව Tamanට අවශ්‍ය විදියට මායිම දානවා එදා ඉඳලා නිදහසේ කාලේ ඉඳලා ගොයිතන් කටයුතු කරපු ගොයි මහතුරුට Tamanගේ හේන ගොයිතන් වල් කරන්න බැරි ප්‍රශ්නයක් අද ඇවිල්ලා තියෙනවා ඒ නිසා මුලාසන මන්ත්‍රීතුමනි විශේෂ වැඩි පිළිවෙලක් මම වයිල්ඩ් ලයිෆ් එකටයි ඒ වාගේ පොරස් ඩිපාර්ට්මන්ට් එකටත් කියනවා නීතිය කරන්න ප්‍රශ්නයක් නැහැ එදා ඉඳලා ගොයිතන් කටයුතු කරපු ගොයිතන් කරපු මහතුරුට ඒ අයගේ නිජ භූමිය ලබා දීමට කටයුතු කරන්න එහෙම නැත්නම් මේ කර්මාන්ත රටක්වත් නැ කුෂිකර්ම රටකුත් නැ එහෙනම් මේක ලෝකේ කොයි රටද අපි මේ ලංකාව ලිස්ට් එකට තුල් කරන්නේ කියලා තමයි මගේ කණගාටුව තියෙන්නේ ගරු අපේ මූලාසන මන්ත්‍රීතුමනි එකෝ කුෂිකර්ම රටක් වෙන්න ඕනයි එහෙම නැත්නම් කර්මාන්ත රටක් වෙන්න ඕනයි මේ කුෂිකර්මට ඉඩ දෙන්න නැත්නම් කර්මාන්තත් කරුව නැත්නම් ඩොලර් එක යන්නේ අපිට වළකන්න බෑ අපි ඔක්කොම එකතු වෙලා ඩොලර් මිල පාලනය කරන්න අපි වැඩපිළිවෙල කරන්න ඕනයි ඒ නිසා මං කරුණාවෙන් ඉල්ලනවා මගේ ආණ්ඩුවේ ඉන්න විපක්ෂයේ ඉන්න පාර්ලිමේන්තුවේ ඉන්න 225 තනා අපි එකතු වෙලා මේ යන ඩොලර් මිල අඩු කරලා අපේ රටේ ඉන්න දුප්පත් ගොයි ජනතාවට දුප්පත් ජනතාවට හොඳ ආදායමක් ඇති කරපු රටක් විදිහට අපි නම් කරන්න ඕනේ කියලා ඉල්ලීමක් කරලා මට අවස්ථාව දීපු අපේ මන්ත්‍රීතුමාට ස්තුති කියලා සමුගන්නවා
ස්තුති